Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare
Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Rama Rama, Rama Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare. जन्माद्यस्य यतोन्वयाते इतरदर्शातेष्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्म हृदयाधिकभये मुख्यं दियत्सूरयः तेजोवारि मृधां यथा विनिमयो यत्र सृजद्भो मृषाम् दानासेन सदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि धर्म प्रोजित कैतवोऽत्र परमो निर्मः सराणाम् सदा श्रीमत्ताजपदे महामुनिकृते किं वा पढैरीश्वरः सद्यो निगमकल्पतरोर्गभितम् बलम् मुहुरहोरपिता भुवि भावुकाः यम् प्रव्रजन्त मनुवेदमवेदकृत्यम् पुत्रेति तन्मयतया सर्वो अभि सर्वभूतहृदयम् मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिदारमेकम् अध्यात्मधीनम् अभिदिशतान्तमान्तम् संसारिणाम् करुणयाः पुराणभुव्यम् सञ्जातसून् उभयानि गुरुमुनीयाम् नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखदमनः तम् नमामि हरिम् वरम् वसुदेव सुतम् देवम् कंसचानोरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्
आरामम् गुणसञ्जयस्य सधनम् मुख्यम् सदा श्रेयस कारुण्यस्य तथा करो निरवधेराधेर्हि सिद्धौषध घोरा गौग दवाग्नि सञ्जय गणग संसार मेघानिलक साक्षात् मूलधनम् सताम् विजयते श्री पद्मनाभ प्रभुः கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுதினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லார் விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுரநகரம் புகுதுமின்றே भन्तीये त्वच्छरितामृतौखम् स्मरन्ति रूपम् तव विश्वरम्यम् हरन्ति कालम् च सहत्वदीयैः मन्ये त्रतान्माधव धन्यधन्यान् மணிக்கடலில் பள்ளிகோலை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலுள் வாழவல்ல மாயமனாளா நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனியுலகே என்றென்று உனக்கிடமாயிருக்க என்னை உனக்குறித்தாக்கினையே துர்லபம் மனுஷம் ஜென்ம தி அதிரவம் அர்த்தம் துர்லபமானது மனுஷ ஜீவிதம். கண நேரத்திலே இந்த ஜீவிதம் முடிஞ்சு போயிருக்கு. ஆனா பரம புருஷார்த்தத்தை இந்த சரீரத்திலே தான் அனுபவிக்க முடியும். அர்த்ததம் பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு சரீரம் மனுஷரீரம். இந்த மனுஷ சரீரத்தில் இருந்து பகவானை சம்பாதிக்கணும், பக்தியை சம்பாதிக்கணும், பகவத் அனுபவத்தை சம்பாதிக்கணும். ஏன்னா ஆஹார நித்ர பயமைத்துனானின்னு ஆஹாரம் நித்ர பயம் மிதுன சுகம் இதெல்லாம் எந்த சரீரத்தில் இருந்தாலும் அனுபவிச்சிடலாம். எந்த சரீரத்தில் இருந்தாலும் இது நிச்சயமா பூரணமாக கிடைக்கும், ஒன்னும் சந்தேகமே வேண்டாம். ஆகாரம் பசி என்ன சரீரத்தில் இருக்கோமோ அந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆகாரத்தை தெய்வம் கொடுக்கறது சாப்பிடுறோம். ஒரு புலியா இருக்கோம் அப்படின்னா அந்த புலி வந்து மாமிச பட்சி, அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி மாமிசம் கிடைக்க ஒரு மான அடிச்சு கொள்ளும். இல்லைன்னு சொன்னா வேறதான மிருகத்தை அடிச்சு அந்த மாமிசத்தை சாப்பிட்டு தன் சரீரத்தை காப்பாத்தி அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு சரீரம் கிடைக்கும். அதுக்கும் தூக்கம் வந்தா அதுவும் தூங்கிறது ஒரு இடம் உண்டு, அதற்கும் தெய்வம் தூக்கத்தை கொடுக்கிறது. புலிக்கும் பயம் உண்டு, தன்னுடைய குட்டிகளை ஜாகிரதையா வச்சுக்கணும், தன்னை ஒரு சிங்கம் அடிச்சிடப்படாது, தன்னை ஒரு யானை தோக்கடிச்சிடப்படாதுன்ற ஒரு பயம் எல்லாம் அதுக்கும் உண்டு. ஆஹார நித்த பயமைத்து நான் அதுக்கு ஒரு சரீர சுகம் வேணும். எவ்வளவு வயசு அதுக்கும் வந்துடுத்து அப்படின்னா உடனே அது ஸ்திரீ புலியா இருந்தா ஒரு புருஷ புலி கிடைக்கும், ஒருவேளை அது புருஷ புலியா இருந்தா ஒரு ஸ்திரீ புலி கட்டாயம் கிடைக்கும். அதனால இவ்வளவுதான் வாழ்க்கை. இதுதான் எல்லா சரீரங்களுக்கும் பொதுவான விஷயம். ஆஹார நித்த பயமைத்து நான் நாலு விஷயங்களும் எல்லா சரீரத்துக்கும் பொதுவானது. மனுஷ சரீரத்துக்கும் இது உண்டு, ஆஹார நித்ர பயம் வைத்துனா. ஆக இந்த சரீரத்தில் ஞானம்ன்ற ஒண்ண கிரகிக்க ஞானம், இந்த ஞானத்தை கிரகிச்சுட்டோ அப்படின்னா ஜெயிச்சுட்டோம். இந்த ஞானத்தை கிரகிச்சுட்டோ அப்படின்னா பக்தன்மார்கள் ஞானரானா அருகணும். ஞானவான் அப்படின்னா உடனே எல்லாம் தெரியணும், எல்லாம் புரியணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தெய்வம் எல்லாத்தையும் நடத்துறதுன்ற யதார்த்தம் புரிஞ்சுடுத்தனா அது அவ்வளவுதான் ஞானம். இதுக்கு மேல வேற ஒன்றும் பெருசா ஞானத்துக்கு ஒன்றும் பெரிய வியாக்கியானம் எல்லாம் அவசியம். லோகத்தை காத்து வீசின் இருக்கு, கடல் ஜலம் கட்டுப்பட்டு கிடக்கிறது, பூமி சுத்தின் இருக்கு, நித்தியம் சூரியோதயம் சூரிய அஸ்தமனம் நடக்கிறது, சந்திரனுடைய சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் வந்துருக்கு, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடந்துருக்கு இல்லையா. அதாவது மற்ற எல்லாரும் இதை கவனிக்கவே இல்லை, இதுல சத்தியே இல்லைன்னா கூட இது நடக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரதைய போகணும் அப்படின்னா அந்த ஜலம் விழுந்து இருந்தா தானா முளைக்கும். பத்து பேர் பார்த்து பார்த்து முளைக்குமா 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 எங்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதெல்லாம் யதார்த்தமா பல கோடி வருஷமா நடந்திருக்கணும், புதுசா ஒண்ணு நடக்காது. எல்லாரும் காற்றுன்ற ஒரு வஸ்து மறந்தே போயிட்டாலும் காற்று இருந்துட்டுதான் இருக்கும். ராத்திரி தூங்குற சமயத்துல பிராணம் இழுக்கணும் குணனம்ன்றது ஞாபகம் வச்சுட்டு யாரும் தூங்கல். ஆனா அது மாதிரி உள்ள காத்து போகிறது அழகா அதுவா வெள்ள வர்றது ஏதோ நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ கோடி கோடி விஷயங்கள் லோகத்துல க்ஷணத்துக்கு க்ஷணம் நடந்துட்டே இருக்கு. க்ஷணத்துக்கு க்ஷணம் ஒரு க்ஷணம் கூட இந்த விஷயங்கள்லாம் நிக்கிறது கிடையாது. அது பாடு மழை காலத்துல மழை பெய்யறது, வெயில் காலத்துல வெயில் அடிக்கிறது, எல்லாம் நடந்துட்டே இருக்கு. ஜனனம் மரணம் எல்லாம் மாறி 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 நடந்துட்டே இருக்கு. கோடி கோடி விஷயங்கள் கோடி கோடி விஷயங்கள் மிருகங்களுக்கு தெரியாமலேயே அதனுடைய இனம் விருத்தி ஆகிட்டு இருக்கு. மிருகங்களுக்கு தெரியறது இல்லை, அதை தெரிஞ்ச ஒண்ணும் இன விருத்தின்னு ஒண்ணு பண்றதில்லை. அது பாடு தாமசம் அனுபவிக்கிறது அதோட இனம் விருத்தி ஆகிட்டு இருக்கு. மரம் செடி கொடி எல்லாம் குட்டி போறது வரும், தன்னுடைய ஹயம் இன்னும் ஒரு மரம் வர போகுது அப்படின்னு யோசனையும் கிடையாது. அது பாட்டுக்கெல்லாம் நடந்தே ருட்டீனா போயிட்டு இருக்கு.
இப்படி லோகத்தில் நடக்கக்கூடிய சகலமான காரியங்களையும் ஒரு வஸ்து நடத்துகிறது. அவ்வளவுதான், நீ தெரிஞ்சிருக்கிறாரு எல்லா விஷயத்தையும். நம்ம கவனிக்கிறோமோ இல்லையோ, நம்ம அனுபவிக்கிறோமோ இல்லையோ, நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, அதெல்லாம் கிடையாது. மாதிரி நடந்திருக்கும். பிராமணா அப்ராமணா, படிச்சவன் படிக்காதவன், தரித்திரன் நல்ல பணக்காரன், யாருக்காகவும் இது மாற போறதில்லை. இது பெண்டே இருக்கணும். அந்த கால சக்கரம் ஏவம் பிரவர்த்தி தன் சக்கரம் அனுவர்த்த எதீகைய பகவான் கீதையில ஆச்சரியமா சொல்றார். இந்த சக்கரம் அப்படி சுத்தின் இருக்கு. இந்த சக்கரத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. இந்த கால சக்கரம் சொல்லே, இந்த கால சக்கரத்தை நடத்திட்டு இருக்கிறது தெய்வம்னு ஒரு புத்தி வரணும். எல்லாத்தையும் நடத்தக்கூடிய சக்தியுடைய அந்த தெய்வத்தை பிடிக்கணும், அதை பார்க்கணும், அதை அனுபவிக்கணும். இவ்வளவுதான் மனுஷ ஜீவிதத்தோட பிரயோஜனம். பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலுள் வாழவல்ல மாயமனாலா நம் பெரியாழ்வார் சொல்றார். ஆச்சரியமான திருப்பார்கள் இந்த வஸ்துப்படுத்துங்க. ஆனா யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது. தெய்வம் தான் எல்லாத்தையும் நடத்திருக்கு. நாஸ்திகன் இல்ல, தெய்வம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு. அரவர ஆஸ்திகன் அப்பப்ப ஒத்துக்கிறார். பரம ஆஸ்திகர்கள் எப்பொழுதுமே ஒத்துக்கிறார், தெய்வம் தான் சர்வத்துக்கும் காரணம். இவன் மூணு பேர் சண்டை போடலாம், நாஸ்திகன் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்காக ஒன்னும் தெய்வம் கோச்சு காரியத்தை நிறுத்திட போறது இல்லை. பரம ஆஸ்திகன் தெய்வம் தான் சர்வத்துக்கும் காரணம்னு சொல்லலாம். அதனால தெய்வம் குஷியாகி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து காரியம் பண்ண போறதும் இல்லை. அரகர ஆஸ்திகனங்கள் அப்பப்ப ஒத்துதான், அப்பப்ப இல்லைன்னு. அதுக்காக தெய்வம் அப்பப்ப தன்னுடைய ஸ்திதிய மாற்றிக்கார. அது ஒரே ஸ்திதியில இருக்க போறோம். அது ஒரு நாளும் மாற போறதுல அது மாறாத ஒரு வஸ்து. அந்த வஸ்து எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கு. ஆனா அது நடத்திட்டு இருக்குன்னு பட்ட வருதமா எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. அப்பப்ப புரிஞ்ச மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். சில சில விஷயங்கள்ல இல்ல, நம்ம காட்டிலும் ஏதோ ஒரு சக்தி பெருசா இருக்கு, இவ்வளவுதான் ஒத்துக்கிறோம். அதுக்கு மேல பெருசாலும் தெய்வத்தை யாரும் ஒத்துக்கிறது கிடையாது. நம்ம பலத்தை தான் அனுந்துருக்கு. சில காரியங்கள் நம்முடைய பலத்துல நடக்கிற அப்படின்னா சரி, நம்ம காலத்துல ஏதோ பெருசா இருக்கு போல இருக்கு. நம்ம காலத்துல பெரிய சக்தி இருக்கு, ஒரு தெய்வ சக்தி இருக்குன்னு ஏற்றுக்கொள்றவங்க வழிய அதை அனுபவிக்க மாட்டேங்க. சாதாரணமாவே ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா அதை அனுபவிக்கும். ஒரு பலம் இருக்குன்னா அதை கொண்டாடு. ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அது முதல் முதல்ல பேசுறதுனா அதோட சக்தியில பேசுறது சந்தோஷமா இருக்கு. நமக்கே ஏதோ வியாதி ரோகம் வந்துருக்கு, ரோகம் சரியானன்னா உடம்புல ஒரு சக்தி வர்றது. அந்த சக்தியை வந்து பல காரியங்கள் கொஞ்சம் அதை அனுபவிக்கிறோம். எவ்வளவு வயதுல இருக்க சக்தி அனுபவிக்கிறோம், பணம்னு ஒரு சக்தி அனுபவிக்கிறோம், தானம்னு ஒரு சக்தி அனுபவிக்கிறோம், எத்தனையோ சக்தி, எல்லாமே சக்தியா தானே இருக்கு. இத்தனை சக்திக்கும் காரணமான ஆதிய அனுபவிக்க மாட்டோம். சக்தி அனுபவிச்சுட்டோம்னா அவ்வளவு குதூகலமா இருக்கும். அத்தனை பெரிய பலம், அத்தனை பெரிய பலமா இருக்காது. நல்ல புஜகல பராக்கிரம உடையான அப்பா, அவள் நல்ல பலம் இருக்கு. அந்த மாதிரி அந்த சக்தி பலம் சில பேருக்கு எந்த விஷயம் மறக்கிறதே கிடையாது. ஆகா அவளுக்கு மறதியே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, ஆகா அவளை கூட அழகே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு அவ்வளவு தினங்களுக்கு உட்கார்ந்து சாப்பிட்டா கூட இருபது தலைமுறைக்கு வரும் அப்படிங்கிறார். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை பார்த்து பிரமிச்சு போறோம், மசந்து போறோம். பெரிய எவரெஸ்ட் மலை, இமயமலைன்னு சொல்றோம். ஆழம் காண முடியாத கடல்னு சொல்றோம். எத்தனையோ விஷயங்களை அனுபவிக்க, அத்தனைக்குள்ளேயும் ஒரு வஸ்து இத்தனைமா இருக்கு. அத்தனைக்குள்ளேயும் அத்தனையாமே ஒன்னே ஒண்ணுதான், அப்படியே நிறைஞ்சு வியாபிச்சு கிடக்க. அந்த வஸ்து திருப்பார்கள் பள்ளி கொண்டிருக்கான். பனிக்கடல் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடல் வாழ வல்ல மாயமனாளான் நம்பி. அந்த வஸ்து திருப்பார்கள் கீராதிர படுத்திருக்கான், பத்மநாப படுத்திருக்கான், ஆச்சரியமா படுத்திருக்கான். அந்த படுத்திருக்கிற வஸ்து ஓடி வந்து தன் ஹிருதயத்தை வந்து உட்கார்ந்து விடுத்தான். யாருக்குன்னு பெரியாழ்வார் ஹிருதயத்துல வந்து உட்கார்ந்து விடுத்தான். எப்படிப்பட்ட வஸ்து அப்படின்னா, எந்த வஸ்து பத்மநாபரா வேட்டைக்கு போகிறதோ, எந்த வஸ்து பத்மநாபரா ஆராய்ச்சிக்கு போகிறதோ, எந்த வஸ்து பதினெட்டடிக்கு படுத்திருக்கோ, எந்த வஸ்து ஸ்ரீரங்கராஜனா இருக்கோ, எந்த வஸ்து திருப்பதி பெருமாளா இருக்கோ, எந்த வஸ்து காஞ்சிபுரம் மகாவிஷ்ணுவா இருக்கோ, எந்த வஸ்து சிவபெருமானா இருக்கோ, எந்த வஸ்து கணபதியா இருக்கோ, எந்த வஸ்து ஸ்கந்தனா இருக்கோ, எந்த வஸ்து பகவதியா இருக்கோ, எந்த வஸ்து அக்னிஸ்வரூபமா இருக்கும், எந்த வஸ்து வாயுஸ்வரூபமா இருக்கும், எந்த வஸ்து ஈரேழு 14 லோகங்களுக்குள்ளேயும் அந்தரியாமியா இருக்கோ அந்த வஸ்து ஹிருதயத்துக்குள்ள பிரத்யட்சமா தெரியும். இத்தனை பேர் உட்கார்ந்து நான் பேசிட்டு நீங்க கேட்டு இருக்க, உள்ளுக்குள்ளே எந்த வஸ்து பேசுறதோ அதே வஸ்து அங்க உள்ளுக்குள்ள உட்கார்ந்து கேட்டு இருக்கு. அந்த வஸ்து சாரா இருந்து உங்களை தாங்கிட்டு இருக்கு, அதே வஸ்து ஆகாசமா மேல இருக்கு, அதே வஸ்து பூமியா தாங்கிட்டு இருக்கு, அதே வஸ்து காப்பா எல்லாருக்குமே வந்துருக்கு, அதே வஸ்து பிராணனா உள்ள பண்ணி வந்துருக்கு, அதே வஸ்து கையா இருக்கு, அதே வஸ்து காலா இருக்கு, அதே வஸ்து புத்தியா இருக்கு, அதே வஸ்து சிந்தனையா இருக்கு, அதே வஸ்து மனதா இருக்கு, அதே வஸ்து கல்பனா சக்தியா இருக்கு. அந்த வஸ்து ஹிருதயத்தை தெரியாது. இப்ப தனித்தனியா ஒரு உட்காந்து இருக்கோம், ஸ்திரீகள் பாக்குறோம், புருஷன் பாக்குறோம், குழந்தைகள் பாக்குறோம், வயசானவன் பாக்குறோம், இது மேல ஷீட் போட்டிருக்காங்க, லைட் தெரியறது, பின்னாடி ஃபேன் ஓடுறது, நான் ஒரு கட்டில உட்காந்துக்கு, இது மைக்கு, என்னென்னமோலாம் தெரியாதோ, ஆபரணங்கள் தெரியாது, வஸ்திரம் தெரியாது, எதுவுமே தெரியாம எல்லாமே ஒன்னா தெரிஞ்சா தெரியும். அதுதான் அத்தனை அந்த வஸ்து, இந்த ஓடுமிக வஸ்திரம் பத்மநாதன் கைவர் ஓடுமிகை பார்த்து அவங்களை ஒரு வரைக்கும் மல்லிகை மாறும். ஆச்சரியமா கீழே துளசி வச்சுக்கான், இது ஸ்வயம் பத்மநாதன். இந்த கை சும்மா அப்படி ஆடு இருக்குன்னா அது ஸ்வயம் கை இல்லை, உள்ளுக்கு பத்மநாபன் ஒரு சக்தி இப்படி ஆடு இருக்கு, பத்மநாபன் ஒரு சக்தி கண்ணால பார்த்துட்டு இருக்கு, பத்மநாபன் ஒரு சக்தி பேசிட்டு இருக்கு, பத்மநாபன் ஒரு சக்தி காதா இருந்து கேட்டுட்டு இருக்கு, பத்மநாபன் ஒரு சக்தி புத்தியா இருந்து சிந்தனை பண்றது, பத்மநாபன் ஒரு சக்தி மனசா இருந்து கல்பிதம் பண்றது, பத்மநாபன் ஒரு சக்தி மனசுக்குள்ள கேள்விக்கு பதில் சொல்றது, ஒரு சக்தி கேள்வி கேட்கறது, இன்னொரு சக்தி பதில் சொல்லி, இத்தனையும் பண்ணக்கூடிய ஒரு வஸ்துவ சிலையை பாதுகாக்கும். பனிக்கடலில் பள்ளிகோலை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலுள் வாழ வல்ல மாயமனாளா நம்பி, மாயமனாள இப்பட கூட எழுந்துகானா பக்கத்து யார் இருக்கா அப்படின்னு கேட்டா அவ பேரை சொல்றோம், நமக்கு தெரிஞ்சவானா தெரிஞ்சவான் சொல்லணும், ஸ்ரீனா ஸ்ரீ புருஷன்னா புருஷன் பகல பகவான் உட்கார்ந்துட்டான் அப்படின்னு சொல்ல வராது. அந்த மாதிரி இங்க ஆழ்வார் சொல்றாரு, நடந்த உட்கார்ந்துதானே அவனுக்கு தனியா திருப்பாடுகள் இருக்கு, வைகுந்தம் இருக்கு, பரமபதம் இருக்கு, இத்தனையும் வந்துட்டு புத்துட்டு எங்களுடைய ஹயத்தை ஓடி இந்த உட்கார்ந்துதானே இவ்வளவு தூரம் அவன் நின்று உட்கார்ந்து அனுபவிக்கும்படியான மனசு எனக்கு அவன்தானே கொடுத்தான் அப்படின்னு கேட்டார். அப்படி அவனே ஓடி வந்து அமரும்படியா அனுபவிக்கும்படியான ஒரு ஹிருதயம் நமக்கு சம்பவிக்கும். இது அவனுடைய சொத்தா மாறிடல். இந்த மனசு, இந்த சரீரம், இந்த இந்திரியங்கள், இந்த ஜீவிதம், இந்த ஆசைகள், இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே அவனுடையதாக நமக்குன்னு வச்சிருக்கோம். இந்தந்த வயசுக்கு இந்தந்த ஆசைகள், இந்தந்த வயசுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் வேணும், இந்தந்த வயசுக்கு இந்தந்த லட்சியத்தை அடையணும், இந்தந்த நேரத்துக்கு இதை சாப்பிடணும், காத்தால எழுந்தாச்சுன்னா ஒரு காஃபி சாப்பிடணும், ஒரு 8 or 9 ஆயிரத்தா ஒரு டிஃபன் சாப்பிடணும், ஒரு 12 or 1 ஆயிடுச்சுனா ஒரு ஆகாரம், மத்தியானம் ஆச்சரியமா ஆகாரம் சாப்பிடணும், திரும்பி சாயங்காலம் ஆயிடுச்சுனா ஒரு காஃபி ஏதாவது ஒரு பஜ்ஜிலையும் என்னன்னா கேட்க வேண்டாம் தனி, எப்படியும் ஒவ்வொன்றா சாப்பிடணும், காஃபி ஆயிடுச்சுன்னா தூங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு லட்சியங்கள்லாம் இல்லாம எல்லாம் அவன் இஷ்டம். நீ காதால பழையது சாப்பிடணும் அவன் இஷ்டம், மத்தியானம் ஆகாரம் பழையதும் அவன் இஷ்டம், ராத்திரியும் பழையதும் அவன் இஷ்டம், ஒருவேளை நீ காதால மத்தியான ராத்திரி 3 தளராயன போது ஆகாரமா அவன் இஷ்டம், எல்லாமே அவன் இஷ்டம், அவன் ஸ்வரூபம், அவன் லீலான்னு ஒரு ஹிருதயம் வந்துடுத்துனா ஜெயிச்சு அப்படியே ஆனந்தம், அப்படியே பாகன் லோகத்தை அப்படியே பாகன். ஒருத்தன் ஒருத்தன் அடிக்கிறான், இன்னொருத்தன் அடி வாங்க, அதான் அடிக்கிறவனையும் பத்மநாபனா பார்க்கணும், அடி வாங்குறவனையும் பத்மநாபனா பார்க்கணும், யாரோ ஒருத்தன் திட்டின் இருக்கான், யாரோ ஒருத்தன் நான் இல்லை நான் இல்லைன்னு கதிர எழுதிருக்கான், திட்டவனையும் பத்மநாபனா பார்க்கணும், திட்டு வாங்குறவனையும் பத்மநாபனா பார்க்கணும். ஒரு சிங்கம் போய் ஒரு மானை கடிக்கிற சோ மான் அழகும் அப்படி இல்லை, அடிக்கிற சிங்கமும் பத்மநாபன், அந்த அடி வாங்கிட்டு இருக்கிற மானும் பத்மநாபன் பார்த்துட்டு எல்லாமே ஆச்சரியமா ஒரு பெரிய சுனாமி பொங்கி வரது அப்படின்னு அதுவும் பத்மநாபனா பார்க்கணும், மழையே இல்லையே அதையும் பத்மநாபனா பார்க்கணும். அது சர்வத்தையும் பகவத் ஸ்வரூபமா பார்க்கக்கூடிய ஒரு ஹிருதயம், தெரிஞ்சின பக்கம் எல்லாம் பகவத் பார்க்க முடியுமான சத்தியமா முடியும், சந்தேகமா நல்ல எல்லா விஷயத்தையும் எல்லா காரியங்களையும் எல்லா மனுஷாளுக்குள்ளையும் பூரணமா தெய்வானுகிரகம் அப்படின்ற ஒன்னா பார்க்க முடியும், சத்தியமா பார்க்க முடியும், அப்படின்னா பேதம் இல்லாம பார்க்க வருமா அப்படின்னு எல்லாருக்குமே வரும், தூங்குறாங்க இல்லையா நல்லா தூக்கத்துல எங்கெல்லாம் உட்காந்து தூங்கலாம், ட்ரெயின்ல தூங்கலாம், உட்காந்து தூங்கலாம், பஸ்ல தூங்கலாம், ஆத்த தூங்கலாம், கொசு கடிச்சுட்டு தூங்கலாம், வேர்க்கல் அடியே தூங்கலாம், குழு நடுங்கிட்டு தூங்கலாம், ஜர வியாதியில தூங்கலாம், எப்படி இருந்தாலும் தூங்க வேண்டும் நன்னா தூங்கினேன்னு ஒரு பொதுவாக ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எங்க உட்காந்தாலும் தூங்க முடியாது, எங்க இருந்தாலும் தூக்கம்ன்ற ஒரு விஷயம் ஒரு சுகத தரது இல்லையா? அதுபோல எல்லாராலையுமே இந்த பகவத் அனுபவத்தை அனுபவிக்கணும். அந்த பகவத் அனுபவத்தை அனுபவிக்க தெரியாம புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சுத்திண்டு கிடக்கிறோம் இல்லையா? அவர் சுத்தப்படாது, தண்டத்துக்கு வீணா பொழுது போகப்படாது, உபயோகப்படுத்திக்கணும்னு சொல்றதுக்காகத்தான் ஸ்ரீமத் பாகவதம். தண்டமா பொழுது போயிட்டு இருக்கு, தண்டம் ஆகாதீங்கோ. எப்படி சாப்பிட போறது, எப்படி தூங்க போறது, எப்படி ஏதோ ஒரு காரியம் பண்ண போறது, எப்படியும் சரணம் ஆயிடுது, எப்படியும் ஒரு நாள் மரணம் உண்டு, எல்லாத்து கூடவும் பகவத் அனுபவத்தை அனுபவிச்சிடும். தனியா அதை விட்டுட்டு ஓடுங்கோ, எல்லாரும் குடும்பத்தை விட்டுட்டு போயிடுங்கோ, எங்கேயாவது தனியா உட்காந்துக்கோங்கோ, ஆகாரமே வேண்டாம், யாரும் யாரை பார்த்து பேசப்படாது, ஸ்திரீகள் புருஷாவை பார்க்கப்படாது, புருஷா ஸ்திரீகளை பார்க்கப்படாது, தாம்பத்தியம் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, ஒரு வேலை கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படி கிடையாது. இந்த மாதிரிதான் இருந்தாதான் பக்தி அப்படின்னா ஒன்றும் இல்லை. யார் என்ன ஸ்திரீல இருந்தாலும் பகவானை அனுபவிச்சிடும். அவா ஜீவிதம் எப்படி வேணா போகட்டும், சில பேர் பணக்காரனாவே ஜீவிதம் போகும், சில பேருக்கு தரித்திரனாவே ஜீவிதம் போகும், சில பேருக்கு பாதி தரித்திரம் பாதி பணக்காரனா இருப்பார், சில பேருக்கு வியாதியே ஜீவிதமா இருக்கும், சில பேருக்கு ஆரோக்கியமே ஜீவிதமா இருக்கும், சில பேருக்கு அழுகியே ஜீவிதமா இருக்கும், சில பேருக்கு சண்டை போடுறதே ஜீவிதமா இருக்கும், சில பேர் கஷ்டப்படுத்துறதே ஜீவிதமா இருக்கும், சில பேர் கஷ்டப்படுறதே ஜீவிதமா இருக்கும், இதுதான் ஜீவிதம். ஆக மொத்தத்தில் சில பேர் குடும்ப பிரச்சனை தீக்கிறதே ஜீவிதமா இருக்கும், சில பேர் குடும்ப பாரத சமக்கிறதே ஜீவிதமா இருக்கும், சில பேர் குடும்ப தள்ளி விடவே ஜீவிதமா இருக்கும், ஏதோ ஒன்று ஆக மொத்தம் ஏதோ ஒரு ஜீவிதம் ஓடி. அந்த ஜீவிதத்தை பகவத் அனுபவம். நம்ம இருக்கிற திதியில ஒரு பக்தி, நம்ம இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில பகவத் குணானுபவங்கள், பகவத் லீலைய அனுபவிக்க டியூஷன் தான் ஸ்ரீமத் பாகவதம். ஒரு டியூஷன் வாழ்க்கை கல்வி அவ்வளவுதான், வாழ்க்கைக்கான பாடம். நான் இந்த சிதியில இருக்கேன் என்ன பண்றது, வாழ்க்கை சுகமே இல்லையே, ஆட்டுக்கார சரியில்லை, மாமியார் சரியில்லை, பிள்ளையாண்டா சரியில்லை, ஆபீஸ் சரியில்லை, பந்துக்கள் சரியில்லை, ஹவுஸ் ஓனர் சரியில்லை, வீடு சரியில்லை, உடம்பு சரியில்லை, மனது சரியில்லை, காய்கறி சரியில்லை, ராஜ்யம் சரியில்லை, கலியுகம் சரி, எல்லாம் சரி, எல்லா சரி, எல்லா சரி, எல்லா சரி, எல்லா சரி, எல்லா சரி, எல்லா சரி இல்லைன்னு வளர்ந்து கொடுத்த ஊடுறதுக்கு இப்படியும் சரியில்லைனாலும் பகவான் சரியா இருக்கு, அவனை பிடிச்சுக்கோ. இதெல்லாம் சரியில்லை 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 சரியில்லைன்னு வளர்ந்துருக்கா விட்டு பகவான் அனுபவிக்க பழகிக்கும். இதை சொல்றதுதான் ஸ்ரீமத் பாகவதம். உடம்பே முடியல, உடம்பெல்லாம் அம்பு படுத்து அம்பு குத்தி இருக்கு, படுத்துருக்கேன், என்ன பண்றது, எனக்கு ஒரு கல்யாணம் ஆகல, மனைவி இல்ல, குழந்தை இல்ல, சொந்தக்காரம் சரியில்லை, அத்தினாவது சரியில்லை, இத்தனையும் புலம்புல பீஷ்மம் இல்லாம எது சரியா இருக்கோ அதை பத்தி சகசனாம பாடுகள், விஸ்வம் விஷ்ணு வசக்காரக, நம்ம சரியில்லேன்னு ஒரு அஞ்சு விஷயம் சொல்றோம்னா சரியா இருக்கிற ஒரு வஸ்துவை பத்தி ஐயாயிரம் விஷயம் சொல்லலாம். இதுதான் ரகசியம். எது சரியா இருக்கோ அதை அனுபவிக்க பழகிக்கோ. இதை சொல்றதுதான் ஸ்ரீமத் பாகவதம். ஆச்சரியமான ஸ்ரீமத் பாகவதம். இதுக்கு மேல எதுவும் வேண்டாம் அப்படின்னு தீர்மானமா எல்லா பெரியவாளுமே சொல்லலாம். ஆச்சரியமான ஜன்மாத்தியாது இதர பச்சாத்தேஷு அபிஜ்ஞஹத்வராது தேரே பிரம்ம விதாய ஆதி கவை முஹ்யம் தியத் சூரேக தேஜோவாரி மிருதாம் யதா வீமயோ யத்ர கிருதக்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரத்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. ஆசிரியமானவத்ரமோத்திரமத்திரவஸ்துமூடனே மகாமுனிம்பரீஸ்வரகோதேசுஷூஷித்தேதவடமேயே ஹயத்தில் ஹரி பிரகாசிக்கிற மாதிரி வர எந்த விஷயத்தையும் ஹரி பற்றின மந்திரமாக்கேங்கிறான். ஒரு கர்மயோகம் பண்றேன், ஒரு ஞான யோகம் பண்றேன், ஒரு யஜ்ஜம் பண்றேன், ஒரு தானம் பண்றேன், இல்லாட்டி உலக வருத்தின் ஏதானும் சமசாத்தியமான விஷயங்கள் பண்றேன், தவம் பண்றேன்னா கூட ஹரி ஹிருதயத்துல வரத்துக்கு பல கோடி ஜென்மா கூட ஆகும், எத்தனை கோடி ஜென்மா தெரியாது. ஆனா ஸ்ரீமத் பாகவதம்ன்ற ஒரு விஷயத்தை சிரவணம் பண்ணிட்டாலே டக்குன்னு வந்து தட்சணாது கேட்டு கேட்கும்போதே ஹிருதயம் பிரபு வந்துடுறான். அந்த வஸ்துவை கேட்கும்போது அதான் பெரிய பலம். யாரோ ஒரு ஜாங்கிரி அப்படின்னு சொல்லலாம், சொன்னவுடனே கையில வந்துடுறதா இல்லையா? ஆனா பாகவதம் சொன்னா ஹரி வந்துடுறான். நல்லா வயசாயிடுச்சு, உடம்பெல்லாம் கலந்து போயிடுது, அப்ப யாராவது எப்ப நம்ம சொன்னா உடனே சரியில்லை எவனம் வந்துடுறது ஒண்ணு கிடையாது வார்த்தை அப்படி மூச்சு வாங்கலாமே இப்படி எவனம் ஒண்ணு திரும்ப வரப்போறது ஒரு பெரிய தரித்திரன் இருக்கா தனம் அப்படின்னா தனம் அப்படின்னா உடனே வந்துட போறதா இல்லையா ஆனா பாகவதன் யாதிஸ்தன் கிட்ட சொன்னால் பாகவதன் ஹரி வந்துருவாங்க கிடையாது ஒரு தரித்திரன் பத்தி ஹரி வந்துருவாங்க ஹரி பத்தி பாகவதனா சதய ஹரி வந்துருவாங்க ஒருத்தர் கோபிஷ்டனா இருக்கான் முட்டாளா இருக்கான் புத்தி இல்லாதவனா இருக்கான் காமுகனா இருக்கான் அடுத்தவாறு எடுத்துக்கிறது ஜீவிதமா அவனிடத்துல போய் பாகவதன் டக்குனு ஹரி வந்துடுறான் இவாளுக்குதான் கிடையாது பாரதன்யம் இல்லாம பாரபட்சம் இல்லாம எல்லாருக்குமே ஹரி பொதுவா வந்துடுறான் எப்படி ஆறாட்டுக்கும் வேட்டைக்கும் பத்மநாதர் கோவில்லேருந்து வெள்ள இறங்கி வந்தாச்சுன்னா எல்லாரும் பொதுவா பார்க்கலாம் இதோட ஓடிட்டு ஒரு நாய் ஆகி என்ன கூட்டமா இருக்கு தினம் வேற உத்தரம் ஒன்று ஆடிட்டு வருது அது நாயும் பார்க்கலாம் அதே சமயம் ஏதாவது பட்சி மரத்தை உட்காந்து என்னது புதுசு ஆடுறதா பட்சியோட பழமோ அப்படின்னு அதுவும் பார்க்கலாம் யாரோ விவேச்சன் இருக்கலாம் இந்து தர்மம் சம்பந்தம் இல்லாதவா இருக்கலாம் அவளும் பத்மநாதரை பார்க்கலாம் அதே சமயத்துல நாஸ்திகனா இருப்பான் ஆனா அவனும் பார்க்க முடியும் ஆஸ்திகன் அவனும் பார்க்கலாம் அவரோட சம்சயத்தை இருக்கிறோம் அவளும் பார்க்கலாம் என்ன முன்னா தெரியாதவாளும் பத்மநாதரை பார்க்கலாம் இல்லையா அதுபோல ஸ்ரீமத் பாகவதன்ற ஒரு விஷயத்தை கேட்காதுன்னா சத்தின ஹரி ஓடி வந்துருவார் அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஆச்சரியமானது சுகபிரம்மன்ற ஒரு கிளி வாயிலேந்து வந்து விழுந்த ஒரு பழம் அவ்வளவு சிரேஷ்டம் இல்லை ஸ்ரீமத் பாகவதம் பாகவத மகாத்மியம் தான் ரெண்டு நாள் நம்ம அனுபவிச்சோம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் பாகவத மகாத்மியம் அனுபவிச்சோம் ஆச்சரியம் அந்த பாகவத கதை ஆரம்பமே நைமிஷாரண்யம்ன்ற ஒரு உத்தமமான திவ்ய தேசத்தை தான் ஆரம்பிக்கிறது மொத்தம் 108 திவ்ய தேசங்கள் வைஷ்ணவ சம்பிரதாய திவ்ய தேசங்கள்னு சொல்றோம் 108 திவ்ய தேசம் அதுல 106 திவ்ய தேசம் பூலோகத்துல இருக்கு அதுலயும் 105 திவ்ய தேசம் இன்னைக்கு பாரத பூமியில ஒரே ஒரு திவ்ய தேசம் நேபாளத்துல இருக்கு 105 திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசம் தான் நைமிஷாரண்யம்னு சொல்லும்படியான ஒரு திவ்ய தேசம் ஆச்சரியமான ஒரு இடம் பத்மநாபு மரப்பிரபு அமரப்பிரபு மரப்பிரபுன்னு சொன்னாரு ஸ்ரீ பூந்தான் அந்த மாதிரி பகவான் மரமாவே ஆரண்யமாவே வியாபிச்சு கிடக்கும்படியான ஒரு ஸ்தலம் தான் நைமிஷாரண்யம் சந்தர்ப்பத்த ரிஷிகள்ல நல்லா தபசு பண்றதுக்கு அற்புதமான சத்தங்கள் எல்லாம் கேட்கறது ஏற்ற இடம் எதுன்னு கேட்டாலும் பிரம்மதேவர் உடனே அவர் ஒரு புள்ள கிள்ளி அதை வத்தமா பண்ணி சக்கர மாதிரி பண்ணி உருட்டி விட்டார் எங்க போக விளையாடுதோ அங்க போகணும் அது நேரம் வந்து ஆச்சரியமா பூமிக்கு நதி தீரத்தில் வந்து விழுந்தது அந்த இடம் தான் இந்த நேமின சக்கரம் சக்கரம் வந்து விழுந்த ஆரண்யம் அதுதான் நைமிஷாரண்யம் இன்னைக்கு நைமிஷாரணத்தை பார்த்தா சக்கர தீர்த்தம்னு உண்டு பரம பவித்திரமானது பகவானுக்கு போய் நாங்கள் எல்லாம் பல பேர் போய் சேமிச்சோம் ஆச்சரியமான சக்கர தீர்த்தம் இன்னைக்கும் அந்த ரிஷிகளுடைய தபோபலம் பிரத்யட்சமா இருக்கு இந்த கோமுகி நதி தீரத்தை பார்த்தோம்னா ஜலத்தை அப்படி பார்த்தோம்னா அப்படியே ஸ்பதிகம் போல பல 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 பலான்னு இருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி மகரிஷி பரத்வாஜ பார்த்து தமசா நதி நதியை வர்ணிப்பார் தன் மனுஷ மனோயதா தத்தா மனுஷாருடைய மனசு போல இந்த தமசா நதி தீரம் இருக்கு பாருடா பரத்வாஜா அப்படின்னு வால்மீகி சிஷ்யனை பார்த்து சொல்லுறார் அந்த மாதிரி ஸ்பதிகம் போல அது ஒரு ரூபாய் அப்படி போடுறதோட கீழே எங்க விழருந்து நிறைய பார்க்கணும் அவ்வளவு தூரம் தள்ள தெளிவான ஒரு சலம் ஸ்பதிகம் போல பல 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 சொல்லி இப்பயே கலியுகத்தில் அவ்வளவு தேசமான ஒரு ஸ்தலம் தான் நைமிஷாரண்யம் பகவான் ஆரண்ய ரூபமா இருக்க காடாவே இருக்க மரமெல்லாம் ஹரி ரூபம் தான் ஹரியெல்லாம் மர ரூபமா இருக்கு அச்சரி அரினா பச்சைன்னு ரத்தம் பச்சை பச்சைன்னு இருக்கும் இன்னைக்கும் ரிஷிகள் ஞானிகள்லாம் பல பேர் அங்க ரகசியமா தபஸ் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கும் அந்த இடத்துல நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா நிறைய ஆச்சரியமான பல விஷயங்களுடைய சாநித்தியம் பிரத்யக்ஷத்துல அனுபவிக்க முடியும் பக்தி கண் கொண்டு நாமஜபம் கொண்டு உள்ள யார் நுழைகிறாளோ அவளுக்கு நைமிசாரியம் பிரத்யக்ஷம் சாரியா சந்தேகமே அத்தனை சிரேஷ்டம் அந்த நைமிஷாரண்யம் அந்த நைமிஷாரண்யத்துல நிறைய ரிஷிகள்லாம் உட்கார்ந்து தீர்க்க சத்திரயாகம் கலியுகத்துடைய ஆரம்பத்தில் கலி நன்னா இருக்கணும் கலி நன்னா இருக்கணும் கலியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் நன்னா இருக்கணும் கலி சாது கலி சாதுதான் ஆனா ஜனங்களுடைய புத்தி சரியில்லை அதனால அந்த ஜனங்களுக்கு ஏதாவது நல்லது சம்பவிக்கணும்னு சொல்லி அவள் அங்க பிரயத்தனப்பட்டு இருக்கா நைமிஷாரண்யத்துல உட்கார்ந்து லோகா சமஸ்தா அஸ்கினோ பவந்தூன்னு ஒரு எக்ஸம் பண்ணி அவளுக்கு இதனால ஒண்ணு பெரிய பிரயோஜனம் இல்லை. எந்த ஜனங்களுக்காக இப்ப அவ்வளவு தூரம் தீர்க்கசத்திரயாகம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஜனங்கள் யாருக்கும் தெரிய போறதும் இல்லை. அவள் யாரும் வந்து அவள் கைய கொடுத்து ஆஹா நீங்க பெரியவா உங்க லோகத்துல யாரும் கிடையாதுன்னு சொல்ல போறதும் கிடையாது. இந்த சம்சாரிகள் திரும்ப திரும்ப நான் சுக தனது வச்சுட்டு தன்னுடைய குலத்துக்கு சுகத்தை பேர் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்க போறோம். அவ்வளவுதான், நமக்கு சுகம் யாரால கிடைச்சதுன்னு சம்சாரிகள் சிந்தா பண்ண போறதும் இல்லை. சரி நாமும் அது போல ஒரு சத்காரியம் பண்ணனாலும் பிரயோஜனப்பட போறதும் இல்லை. இருந்தாலும் இந்த மகரிஷிகளுக்கெல்லாம் ஒரு சத்குணம், இந்த ஜனங்கள் நன்னா இருக்கணும், இவ ஜீவிதம் சௌக்கியமா இருக்கணும். ஏன்னா பகவான் கொடுத்திருக்க மனுஷ ஜென்மா வீணா போகிறான். அவள் இருக்கிறா யானம் பண்றானா, ஏதான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஜனங்களுக்கு பக்தி வந்துடுத்தனா நன்னா இருக்கும். அந்த ஒரு ஆசமா இருக்கு. அவ பண்ற யஜ்யம் யாகம் தபசு எல்லாமே இந்த சம்சாரிகள் மனசுல பகவத் மரண வரணம்னு ஒரு பிரயத்தனம். அந்த மாதிரி ஆச்சரியமா தீர்க்கசத்திர யாகம்னு ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கா. சௌரக மகரிஷின்னு ஒருத்தர் தலைமையா வச்சிருந்து அவர் தான் எல்லாருக்கும் வழிகாட்டின் இருக்கா. அவரை வச்சிருந்து ஜோம் அவர் 1000 வருஷங்கள் பண்ணக்கூடிய ஒரு தீர்க்க சத்திரம். நமக்கு ஒரு நாள் யாகம் பண்றதுலேயே போருக்கு நாள் முடிச்சோம்னா தேவரை காதல் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சுனா ஒரு மணிக்கு முடியறதுக்குள்ள அவ்வளவு டென்ஷனா இருக்கு. 1000 வருஷம் நடக்கக்கூடியதான ஒரு தீர்க்க சத்திரம். அது கலியுகத்துல ஏதோ கிட்டேதாயும் துவாபரேகம்னாலும் பரவாயில்ல, நடக்கிறது கலியுகம். இந்த கலியுகத்துல 1000 வருஷம் பண்ணக்கூடிய ஒரு யஜ்ஞத்தை பண்ண எவ்வளவு நீ சங்கல்பம் பார்த்துக்கணும். சங்கல்பமே இருக்கு, நம்ம பாதுவே பார்த்தோம்னா ஒரு ஆத்த ஒரு சோசனை ஒரு கணபதி ஒவ்வொரு நடக்கணும். அதுக்கு சங்கடம் பண்ணுறது இங்க என்ன பார்த்துட்டு இருக்கோம், சங்கடம் கையில தான் அங்க இருக்கும். நாராயண பிரீத்தம் புவனேஸ்வர பிரீத்தம் அவ்வளவுதான். எனக்கு யார் பிரீத்தம், அவ்வளவு பிரீத்தம் தான் இங்க சுத்திய பண்டாரம்ன்ற பிரீத்தம் தவிர அது பகவத் பிரீத்தமோ நாராயண பிரீத்தமோ பரமேஸ்வர பிரீத்தமோ சத்தியமா இல்லை அவ்வளவா தெரியும். அது கையப்பட்ட பிரீத்தம் புனபிரீத்தம் அப்படி குறிச்சுடும் அவ்வளவுதான். அது என்னமோ அவளுக்கு தான் தெரியும். சங்கல்பம் பண்றதே பெரியப்பா, சங்கல்பம் பண்ணும்போது அத்தனை திடமா யார் சங்கல்பம் பண்ணிக்கிறாரோ அவளுக்கு தான் அந்த பலன் பூரணமாக இருக்கும். சங்கல்பமே இங்க போயிருக்கு, அப்புறம் தான் அடுத்தது பண்றதுக்கு சங்கல்பமே பூரணமாக இல்லைன்ற பட்சம் எல்லாம் அஷ்டாவிம்சதியே ரோஹோ சம்புத்தி விபாரவர்கே பகவத் கண்ட எல்லாம் சொல்லுவோம். ஆனா எதுவுமே அந்த ஸ்மரணம் இல்லை. சமேத ரிஷி தேவதா அம்பிய ஸ்மரணம் இல்லை, அனுஷ்ட சந்திர ஒன்றுத்திலுமே ஸ்மரணம் அந்த தினம் இல்லை. ஆனா அந்த ரிஷிகள்லாம் அது ஜம்மு சங்கல்பம் பண்ணிட்டு உட்கார்ந்து 1000 வருஷம் தீர்க்கசத்திரயாகம் பண்றோம் அப்படின்னு சொர்க்கம்னு சொல்றாங்க. அதுல பதம் சொர்க்கம்னா இந்திரனுடைய சொர்க்கம் போகல, அதான் சொர்க்கம்னு சொல்லும்படியான பகவானுடைய இடத்துக்கு பிரயத்தனம். நோக்கு ஸ்வர்க்கம் புகுகின் சாம்பனாய் மாற்றமும் தாராரோ வாசலும் திரவாதான் அப்படின்னு ஆண்டாலும் திருப்பாதிர சொல்ற சொர்க்கம்ன்ற பதத்துக்கு பகவான் ஒரு அர்த்தம் உண்டு. இந்திரனுடைய சொர்க்கலோகத்தை சொல்றது கிடையாது. அந்த மாதிரி நகர்த்தனமாக 1000 வருஷங்கள் பண்ணக்கூடிய ஒரு யஜ்ஞத்தை அவர் தங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆரம்பிச்சிருப்பா. 14 பயிருக்கு சவுனகாதி ரிஷி சவுனகர் ஆச்சரியமா ஒரு பெண்ணாய் வயிற்றிலேந்து பிறந்ததுனால அவருக்கு சவுனக ரிஷின்னு பேர். ஒரு பெண்ணாய் வயிற்றிலேந்து ஒரு மனுஷக்குட்டி வருமோ அப்படின்னா வரும், பல சங்கல்பம் அப்படின்னா வரும். ஒரு மாடு போட்டு பிள்ளதான கோகர்ணன், அந்த மாதிரி நிறைய உண்டு, சத்தியமா உண்டு. நம்ம இன்னைக்கு லோகத்துல பிரத்யட்சமா அது பாக்கிறதுல டிவியில போடல பேப்பர்ல போட்டோ எடுத்து போடலன்றதுக்காக இதெல்லாம் சத்தியம் என்ன சொல்லப்படும் நான் ஞாபகம் வச்சுக்கோம். இது மாதிரிலாம் என்னன்னா இந்த டிவிக்காரா மீடியாக்காரா சொல்றதுன்னா சத்தியம்னா அவா சொல்றதுதான் சத்தியம். இவா பண்ணாலும் ஒரு வீடியோ எடுத்து நம்ம டிவியில லைவ் ரிலே பண்ணா அது ஒரு நியூஸா பிளாஷ் பண்ணி பேப்பர்ல போட்டோ போட அதுதான் சத்தியம். ஆனால் வசனமே உண்டு, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே என்னமோ கண்ணால பார்த்துட்டோம் காதால் ஆனா சத்தியம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கும் டிவியோ இதுவோ போட்டோ எடுத்தது இருக்கு. இப்பதான் அவரு சந்திரன் தான் போட்டோ எடுத்தா போட்டு இருக்கா, அவ்வளவுதான். இதுக்கு மேல பெருசா லோகத்தை ஒண்ணுமா பாருக்கு சத்தியமா தெரியா. அப்ப கூட பல விஷயங்களை இன்னைக்கும் பிரத்யட்சமா எடுத்து காட்டக்கூடிய ஒரு சக்தி விஞ்ஞானத்துக்கே கூட இருக்கு. எத்தனையோ அவரோட ஸ்தலங்கள் அழகா இருக்கு. சமயத்திலேதான் டிவியில தான் மல்லி தோட்டத்தை காட்டுவான், எப்படி நல்லா ரோஜா நந்தமனத்தை காட்டுவான், அழகா அதை பாப்போம் பூத்து கொடுக்கற ரோஜா ஆஹா அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த டிவி வழியா அந்த ரோஜாவுடைய வாசனை வரதான் சின்ன வரல, விஞ்ஞானத்தை அவ்வளவு கூட வளர்ச்சி வரல. ஏதாவது எடுத்த போட்டோ காட்டுறா வீடியோ எடுத்து காட்டுறான், அந்த இடத்துடைய வாசனை நமக்கு வந்ததோ வரல, அவ்வளவுதான். இதுக்கே இன்னும் விஞ்ஞானம் வளரல, அப்புறம் தானே மற்ற விஷயத்து. அதுக்கப்புறம் தெய்வத்துக்கெல்லாம் நம்ம தெய்வத்தை பிரத்யட்சமா காட்டுறதா அடுத்த விஷயம். ஒரு இடத்த பாக்குறோம் போட்டோ எடுக்கணும், அவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா, எவ்வளவு அழகா இருப்ப ரோஜா நந்தமனம் தாமர பூ கூட்டம் பாரு குளத்தை பூத்து கொடுக்கறதா. ஆனா அது ஒரு துளி மனமாவது வருதான்னு வரமா, இவ்வளவுதான் விஞ்ஞானம் சயின்டிஃபிக் அவ்வளவுதான் பலம். அதனால பல விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. பல விஷயங்கள் நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனாலும் அது இருந்துட்டுதான் இருக்கு. இங்க வரைக்கும் காத்தா தோட்டம் எடுத்து யாரும் காட்டுறது ரொம்ப புயல் எடுக்கிறதுன்னு சொல்லி வீடியோ காட்டா மரம் மாடத்தை வச்சு அவ்வளவு புயல் காட்டலாம் இல்லையே, பிரத்யமா புயல் எடுத்தா காசம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி ஆச்சரியம் உண்டு. ஒரு பெண்ணாய் வைத்திரேந்து கூட மகிழ்ச்சி எல்லாம் உற்பத்தி ஆவார்கள் சொல்லி கூட சம்சயமே வேண்டாம். அந்த ஒரு சுனீதின்னு சொல்ல முடியாது, சுனீதின்னா ஆச்சரியமா திருநடம் சுனீத்தைய சபா கேட்டா சுனி சொன்ன நாய், அந்த நாயுடைய வைத்திரேந்து பிறந்ததுனால அவருக்கு சௌனக மகிழ்ச்சின்னு பேரு. ஆனாலும் மகிழ்ச்சி யா எங்கேன்னு பிறப்புன்னு முக்கியமே இல்லை. சத்தியமா நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ நதிகள்லாம் ஜலம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும், நதி உற்பத்தி ஆகலாம் போய் பார்த்தோம்னா அந்த நதி மரியாதையே விட்டுக்கொள்ளும். நிறைய மரங்கள்லாம் விழுந்து அழுகி கிடக்கும், எத்தனையோ மிருகங்கள் பட்சிகள்லாம் விழுந்து உடம்பெல்லாம் அழுகி சிதிலமா கிடக்கும், பார்த்தோம்னா அடிவெட்டு மாட்டோம். அதனால நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கப்படாதுன்னு, ரிஷி மூலம் தான் பார்த்தா ஒண்ணும் புரியாது நமக்கு, நம்ம அல்ப புத்திகள் எட்டாது. அந்த மாதிரி இந்த சௌனக ரிஷி ஆச்சரியம் அற்புதமான அவரை வந்து ரிஷிகள்லாம் யஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. அவ யஜ்யம் பண்றத பார்த்த உடனே பகவானுக்கு பரம சந்தோஷம் வந்துருந்தான். ஹரி ஆஹா, இத்தனை தூரம் சத்தியா அவ யஜ்யம் பண்றா, இந்த யஜ்யம் இல்லாத யஜ்யம் பண்ணி முடிச்சு அப்படி உட்கார்ந்து இருக்கா, இவ்வளவு யஜ்யம் பண்றோமா இன்னும் திருப்தி ஆகல, யஜ்யத்துக்கு பூர்ணமான பிரயோஜனம் என்ன, எத்தனையோ யஜ்யம் பண்றோம் பூர்ணமான திருப்தி ஒன்றும் வரது கிடையாது, யஜ்யத்துக்கு பூர்ணமான பிரயோஜனம் என்ன, யஜ்யத்தினால லோகத்துக்கு என்ன பிரயோஜனம், எல்லாம் யோசனை பண்ணிட்டே இருக்காளாம். பகவான் பார்த்தான் எவ்வளவோ சத்காரியங்கள் பண்ணாலும் அந்த கடைசி புண்ணியமான காரியம் பிரயோஜனமான காரியம் என்னன்னு கேட்டா சத்தங்க சிரவணம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஆத்துல உட்காந்து 10,000 யஜ்யம் பண்றதாச்சும் சத்தங்கத்தை வந்து 2 மணி நேரம் உட்காருக்கு பகு விசேஷம். செலவில்லாத ஒரு யஜ்யம் வந்து உட்கார்ந்தா போதும், காது கொடுத்தா போதும், பகவத் விஷயங்களே அனுபவிச்சோம். அந்த மாதிரி பகவான் பார்த்தா அவளுக்கு சிரவண யஜ்யத்தை பண்ணி வைப்போம். அவ நம்மளை குறிச்சு ஆச்சரியமா மோட்ச அடையும்படியான ஒரு யஜ்யத்தை ஆரம்பிச்சிருக்கான். மோட்சத்துக்கு கஷ்டப்பட்டு நெய் எல்லாம் ஆகுதி பண்ணி ஆச்சரியமா வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அக்னி நடுவில் உட்கார்ந்து ஒரு 8 மணி நேரம் 4 மணி நேரம் பூஜை எல்லாம் பண்ண வேண்டாமே, பெரியமா உட்காந்து சத்விஷயம் கேட்டாலே மோட்சம் கிடைச்சது. சத்தியமா சொன்னோம்னா மோட்சத்துக்கு பெரியதா சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்ப விஷயங்களுக்கு தான் பகு சிரமம் லோகத்து. மோட்சத்தை அடையிறது பகவான் அனுபவிக்கிறதுக்கெல்லாம் பெரிய பிரயத்தனம்லாம் பண்ணவே வேண்டாம். சத்தங்க சிரவணம் ஒண்ணு போதும், யார் வேணா மோட்சத்தை ஆரம்பிச்சிடும். அதனாலே பகவான் பார்த்தான் தானே சங்கல்பிச்சான். ஆச்சரியமா சூத பௌராணிகர் ஜோர இருக்கிறத்துக்கு பகவான் அனுப்பி வச்சிருக்கான். சத்தியம் பகவானுடைய லீலையே வச்சிருக்கான், அது விசேஷம். அந்த மாதிரி ஜோரா சூத பௌராணிகர் வந்துட்டார். அந்த கோமுகி நதி தீரத்தில் இருக்கக்கூடிய நெய்விசாமி ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு மகத்தோஷம், உத்தமமான ஒரு மகாத்மா வந்திருக்கார். நல்ல பக்தி விஷயங்கள் தெரிஞ்சவர், புராணங்கள் எல்லாம் கரைச்சு கொடுத்தவர், 18 புராணங்கள் நன்னா தெரியும், ராமாயண மகாபாரத இதிகாசங்கள் நன்னா தெரியும், ஆச்சரியமான பகவத்கீதை எல்லாம் நன்னா தெரியும், தெரியவா சொல்லக்கூடிய சத்விஷயங்கள் எல்லாம் நன்னா தெரியும். அதாவது பல சமயங்கள்ல பார்த்தோம்னா வேதம் உபனிஷதங்கள் சொல்லாத அற்புதமான பல விஷயங்கள் பெரிய சுலபமா சொல்லியிருக்காரு. வேதத்தை இல்லாமல் இல்லை, இருக்கு ஆனா கண்டுபிடிக்கிறது கஷ்டம், பெரியவா சுலபமா சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி பல விஷயங்களை கரைச்சு குடிச்சவர் சூத பௌராணிகர். கரைச்சு குடிச்சது மட்டும் இல்லை, யாருக்காவது ஏதான சம்சயம் யாருக்காவது ஏதான தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா பகுஸ்ரத்தையோட பிரத்யுபகாரம் எதிர்பார்க்காம சொல்லுவார். அது ரொம்ப முக்கியம். லோகத்தனிக்கு எத்தனையோ எத்தனையோ வித்ய தனி, ஆனா அதுக்கு அதை வச்சிருந்து எப்படி சம்பாதிக்கிறான்னு யாருக்காவது நல்லா சங்கீதம் தெரியறது அப்படின்னா அதை கொண்டு தான் லோகத்தை பிரகடனம் ஆகலாம், தனக்கு ஒரு 10-15 பேரை தயார் பண்ணிக்கலாம், தனம் சம்பாதிக்கலாம். இதுதான் எத்தனையோ அதை நன்னா பார்க்கலாம். நல்லா சம்ஸ்கிருதம் தெரியும், நிறைய புராணங்கள் தெரிஞ்சவரலாம், இன்னைக்கு முன்னும் அதை கொண்டு தன்னை பிரகடனம் எடுத்துக்கலாம், தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கலாம், இது மூலமா தன் வாழ்க்கையை லோகத்தை சௌக்கியமா வச்சுக்கலாம். பிரதி உபகாரம்ன்ற ஒண்ணு ரகசியமா வச்சிருந்திருப்பார், ஆனா வெளியில சொல்ல மாட்டான். ஆனா அதை வச்சுட்டு அப்படியே காலத்தை நடத்தின்ற வெளி பயந்துருப்பார். ஆனா சுத வௌராணிகருக்கு பிரத்ய உபகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி கூட சந்தையே அவா எனக்கு உபகாரம் என்றா அடிச்சுப்பான். யாராவது ஒரு பத்து விஷயம் கேட்டுட்டான், பக்தி விஷயம் கேட்டுட்டான், அவா அதான் பெரிய உபகாரம் பண்ணிட்டா பகவான பத்தி சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துட்டான்னு உட்காந்துருவார். நிஜமாவே பரம சுகம் அதுதான். இத்தனை பேர் வந்து கேட்கலாம், யாருக்கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அரசு அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறது இல்லைன்னா ஒரு நோட்டு புத்தகத்தை வச்சு சொல்லிட்டு சொன்னாலும் அதை அனுபவிக்குமா? அப்படி கேட்கும் அனுபவிக்காம ஒரு எல்லைக்கு மேல நீங்க தலையாட்டுற மாதிரி வச்சு வச்சுன்னு சொல்ற மாதிரி அப்படி ஆழ்ந்து சிரிக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் சொன்னா கண்கள்ல கண்ணீர் வைக்கிற மாதிரி ஒரு அனுபவம் அந்த அசைகர ஜலவத்துக்கள் பெறுமா சத்தியமா சார். அதனால சரியா சொல்லணும்னா நாம உங்களுக்கு உபகாரம் பண்ணதை நீங்க எங்களுக்கு பிரதிபகாரம் பண்ணிட்டு இருக்கு. சத்தியம் அதுதான். அதனால கேட்கறது யாரே லோகத்தை இல்லை ஒருத்தர் கூட சத்தியத்தில் ருச்சியே இல்லைன்னா நாங்கெல்லாம் பாகவதம் வாசிச்சு என்ன பிரயோஜனம், ராமாயணம் வாசிச்சு என்ன பிரயோஜனம்? ஏன்னா நல்ல விஷயம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா அந்த அனுபவம் அப்படியே அடுத்தவாடத்தை கொடுத்து அதை வாங்கிட்டு அவாம அனுபவிச்சு ஆ ஜோ அண்ணா தான் பாகவதம் கேட்கும் மனசு சமாதானம் குடுத்தோடு சொல்லி கேட்கணும் எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அப்படி இல்லை அப்படின்னா நிஜமாவே பாகவதத்துக்கு ஒரு பலம் இல்லை, பத்மநாபருக்கே பலம் இல்லை, அனுபவிக்கிற ஆளே இல்லை. யாருமே தேவாசிரியா வந்த பத்மநாபர் அலங்காரமே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அலங்காரம் அனுபவிக்கிறது ஆள் இல்லைன்னா என்ன சுக்கம்? நம்ம ஒரு பத்து பேர் அனுபவிக்கணும், ஒரு 5000 பேருக்கு பணிகள் பண்ணி வச்சு நல்லா சமையல் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஆகாரத்தை சீகரிக்கிறதுக்கு ஜனங்கள் வந்தா தானே சந்தோஷம். யாருமே சீகரிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா அக்ஷய திருத்தியேன்னு ஜனங்கள்லாம் தங்கமே வாங்கினா யாரோ பெரிய பேனர்லாம் போட்டு அப்டேட் பண்ணலாம் பண்ணுவாங்க தங்கனை இருக்கிறவன் சொன்ன வாங்கிட்டு ஜனங்கள் அலையோ 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 லோ 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 அலையாது. அதனால அவளை விதவிதமா அப்டேட் பண்ணி யாரும் அக்ஷய திருத்தி இந்த தங்கம் வாங்குறதுக்கு தகவல் பண்ணிட்டு அக்ஷய திருத்தியை பத்தி யாரா ஒரு தங்க நகர்கடக்கான பேசுவான்ற முகத்தை தூக்கி வச்சு சும்மா அக்ஷயத்தியா மன்ன இல்லை போங்கோவில் நம்ம எல்லாம் ரோடோ அலையோட அக்ஷயத்தையும் பெரிய மகாத்மியத்தை கொடுத்து அவரும் அப்படின்னு கொண்டாடுறதுக்கு அவர் ஒன்றும் காரணம் இல்லை. அதுபோல யார் பக்தி விஷயம் கேட்க தேவரா இருக்காளோ அவாதான் சொல்றவர்களுக்கு உபகாரம் இல்லை அப்படின்னா கஷ்டம். அதனால சூழ போதான் எட்டு பரமசந்தோஷம் பிரத்யுபகாரம் அவர் என்ன பண்றாருன்னு ஆஹா என்னோட சத்யாரிட்டி கேட்டுட்டாரு அதுவே பரம சந்தோஷம். ஒரு சின்ன குழந்தை இருக்கிற ஆகாரமே சாப்பிட மாட்டேங்கிறது. ஆனா அதனால அந்த குழந்தை அம்மா எனக்கு பக்தி பண்ணி கொடு, அம்மா எனக்கு இன்னரி பண்ணி கொடு, அம்மா எனக்கு தோசை பண்ணி கொடுங்க, அம்மா கண்கள் ஆனந்த குழந்தையே கேட்கறது அம்மாக்கு அது சமம்னு தோணாது. அதனால இது கேட்டு தொலைக்கிறது டெய் நான் கொடுத்தா சாப்பிட பண்ணி கேட்கறதுன்னு சொல்ல மாட்டான். இன்னைக்காவது கேட்டு அற்புதாசன கடகடகம் பண்ணி கொடுப்பாருன்னு அம்மாவுக்கு என்னன்னா குழந்தை கேட்டதே உபகாரம். அம்மாவுக்கு குழந்த சகாயம் பண்ணவே வேண்டாம். இது அம்மா எனக்கு பத்திக்கிறது நம்பு தாயே, அம்மா எனக்கு பத்திக்கிறது கடவுள் உண்ட தாயே, ஆனா ஏதாவது ஒரு ஜிலேபி பண்ணி கொடுன்னா அம்மாவுக்கு அதுவே பெரிய உபகாரம். அதுபோல சூத பௌராணிகளிடத்தை யாராவது சத்விஷயம் கேட்டுதான் அவரை பொறுத்தவரை அவாதான் தனக்கு உபகாரம் பண்ண நன்றி கடன் பற்றி சத்தியமா சொல்றேன். பக்தாக்கள் எல்லாம் சோதாக்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கும் கோடி கோடி ஜென்மா இருக்கு கோடி கோடி நான் நினைச்சிருக்கோம் சோதாக்கள் எல்லாம் பக்தாக்கள் சத்தியமா இல்லை. பக்தாக்கள் தான் சோதாக்களுக்கு கோடி 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 ஜென்மா நன்றி கடன் பட்டிருக்கும். பள்ளிக்கூடம் நன்னா இருக்கு, வாத்தியார் நன்னா இருக்கு, விஷயம் சொல்ல தயாரா இருக்கு, ஆனா படிக்கிறது பசங்களே வரலன்னு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுபோலதான் அந்த பக்தாக்கு சோதா பகுபிராதான் அந்த மாதிரி ஒரு பக்தா கிடைக்கிறது பகுதுர்லர் பிரத்யுபகாரம் எதிர்பார்க்காத ஒரு பக்தா பகவானுக்காக பகவத் தன்மைக்காக இது தன் தர்மம்னு பேசக்கூடிய ஒரு பக்தா. தர்மமா இருக்கணும், கடமையே எழுதப்படாது. அது என்ன சொல்றது? ஜீவிதமா இருக்கப்படாது, ஜீவனம் உபஜீவனம் சொல்றது அந்தமா இருக்கப்படாது. இது பகவானுக்காக பகவத் அர்ப்பணம். இதுல பகவான் சந்தோஷமாயிட்டானா போதும், கேட்கிற ஜீவன் ஹிருதயத்துல ஒரு நிம்மதி கிடைச்சு கொடுத்தனா போதும்னு நினைச்சுண்டு பேசக்கூடிய ஒரு பக்தா கிடைக்கிறது லோகத்துல பகுதுரம். அதுவும் கலியுகத்துல பகுதுரம். அந்த மாதிரி ஒரு பக்தா தான் சூத பௌராணிகர். புராணங்கள் சொல்றதுனால அவருக்கு பௌராணிகர் அப்படின்னு சொன்னாங்க. சூத பௌராணிகர் அழகா வந்துட்டா இவாளுக்கு பரமசந்தோஷம். ஆச்சரியம் அபார ஏதோ கடல் அப்படி தத்தளிச்சு கிடந்ததாளுக்கு ஒரு ஓலம் கிடைச்சா போல இருக்காங்க. கலியுகத்துல எக்ஸாம் பண்றதே பெரிய பாடு. அதுல இந்த ஜனங்களுக்கு எக்ஸாம் பண்றது அதை விட பெரிய பாடு. ஜனங்கள் எல்லாம் கரையேற அதுக்கு என்ன வழின்னு தேர்ந்திருக்கிறவாளுக்கு ஒரு ஓடம் கிடைச்சது ஏறி உட்காந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஓடம் போல இந்த சூத பௌராணிகள் கிடைச்சுட்டா. சௌனகா ரிஷிகள் எல்லாம் கையை ஊப்பிண்டா, ஆஹா என்னுடைய எக்ஸாமுக்கு பிரயோஜனம் கிடைச்சுடுது. ஸ்வயம் தேவரிய அந்த விஷ்ணு ஸ்வரூபமா வந்துச்சு. சத்தியம் பகவத் ஸ்வரூபமாக மகாத்மாக்கள் எல்லாம் நம்மளை நோக்கி வர மகரிஷிகள் நம்மளை தேடிட்டு தான் நம்ம யாரும் அவளை தேடிட்டு போகிறது கிடையாது. அவாவோ நம்மளை தேடிட்டு வந்து நமக்கு அனுகிரகம் மனுஷா. சூத பௌராணிகரை பார்த்தோம்னா கையெல்லாம் கூப்பிட்டார்கள். சுனகா ரிஷிகள் எல்லாம் சுவாகத்தம், சூத மகரிஷே சுவாகத்தம், சுஸ்வாகம். உங்களை போன பெரியவர்கள் எங்களை பார்க்கப்படுறது கோடி சென்ற சுகிருத்தம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அஜ்யம் பாத்தியம் எல்லாம் சமர்ப்பிச்சு ஒரு தகுந்த ஆசனத்தை அவசரமான ஒரு ஆசனத்தை கொடுத்து உட்காரத்துக்கு எல்லாரும் சுத்தி வர உட்காந்துட்டான். நீங்க எல்லாம் உட்காந்து எனக்கு ஆசனம் கொடுத்துருக்கோம். அது போல அவசரமான ஆசனம் அப்புறம் எல்லாரும் பார்க்க முடியுமா? அதுக்குதான் அவசரம். அடிக்கடி வாழ்க்கை அவசரம் அப்படின்னு எனக்கு தோணலாம். எதுக்குறான வேற ஒண்ணும் இல்ல. பாக்குறவாளுக்கும் கேட்கறவாளுக்கும் எல்லாரும் முகத்தை பார்த்துட்டு சொல்லும் பொழுது அந்த அனுபவம் வேகமா போய் சேரும். அதுக்குதான் அவசரமான இல்லை. எங்க கூட சொந்தம் வரலாம். நம்ம நேரம் உட்காந்து சொன்னாலும் அண்ணன் திரும்பி பார்ப்போம். அப்பப்ப பட்டாய விட்டு சொடுக்கு போட்டு தூங்கிடுவோம். நேரம் உட்காந்து சொல்லும் பொழுது இந்த பிரச்சனை பண்ணிக்கவே தெரியாது. சப்தம் வந்துருக்கு அப்படின்னா அதுக்கு விலை கிடையாது. சமயம் நெய்யிலே பார்த்து சீடி கேஸ் எல்லாம் வாங்கி போட்டுப்பாங்க. அந்த சத்தனை கேது அது பாட்டு ஓடி இவ்வளோ சாப்பாடு சேர்ந்தே வேலை பண்ணுவேன். என்ன வேலை பண்றாலும் என்ன கேட்கலாம் அவளுக்கு அவருக்கு சேர வந்துட்டு ஒழுங்காக பண்ண முடியும். நாமத்துல மட்டும் காரியம் பண்ணு சத்தங்கத்தை கேட்டு வேலை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். ஏன்னா அதுல சொத்தம் வருது இங்க விட்டுருவோம். இங்க சொத்த வருது அதை விட்டுருவோம். அப்பப்ப காதல சப்தம் அவ்வளவுதான். சத்தங்க சப்தம் காதல சுவையில பதிகமான அப்படின்னு அவளுக்குதான் அந்த சப்தம் இருக்கும். அது கேட்காம தான் உள்ளே அவனால அவசரமான ஆசனம் கொடுத்து வியாச பீடம் ஏதோ வியாசனுடைய பீடம் உட்காந்து சொல்றது நாங்கள் ஏதோ வியாசம் இடத்துல உட்கார்ந்த உடனே தானா வரலாம். விக்ரமாதித்தன் ஆசனம்னு சொல்லுவோம். ஆச்சரியமா அந்த மாதிரி இருக்கின்ற ஆசனம் விக்ரமாதித்தனுடைய ஆசனத்தெல்லாம் உட்காந்துச்சுன்னா தானாவே அதுக்கு ஒரு பலம் உண்டு. சரியா நீதியை சொல்லுவோம். அந்த மாதிரி வியாச வீரர்கள் உட்காந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வியாசம் சொல்ல வச்சு அந்த ஆசனத்துடைய பலம் எங்க பலம் இல்லை. அந்த ஆசன பலம் வியாச பீடம் அதுக்குதான் அவ்வளவு மரியாதைன்னா அந்த வியாச வீரர்கள் உட்கார்ந்த ஆசைன்னா அவருக்குரிய மரியாதை லட்சணங்களை அந்த ஆசனம் கொடுத்து அவர் சம்பாதிக்க வேண்டாம். தானாவே அதுக்கு லபிச்சு ட்ரெயின்ல போனா ஒரு மாதிரி, பஸ்ல போனா ஒரு மாதிரி, கார்ல போனா ஒரு மாதிரி, பிளைட்ல போனா ஒரு மாதிரி அந்த ஆசனம் தான் நம்மளும் மாறிடும். அவர் அது ஏதா போறக்கே உட்காந்த ஒரு மாதிரி, கார்ல உட்காந்த ஒரு மாதிரி நல்லா வசதியா இருந்தா அனுசாரிச்சு மாதிரி உட்காந்துக்கும். அதே ஒரு 10,000 பேர் உட்காந்து நம்ம ஒழுங்கா உட்காந்துக்கும். யாருமே இதெல்லாம் இஷ்டத்துக்கு உட்காந்து பாக்குற குரங்கு மாதிரி உட்காந்துருப்பாரு. ஒரு 10,000 பேர் உட்காந்து டீசெண்டா மரியாதையா தன் மரியாதையை காப்பாற்றினா இருக்கும். அதுபோல அந்த ஆசனத்தை உட்காந்துட்டோம் அப்படின்னா தானாகவே அந்த லட்சணங்கள் குடிச்சுடும். ஒற்றைகள் மண்டலம் எத்தனையோ கல்வி நிற்கிறோம். ஆனா ஒற்றைகள் மண்டலத்தை நின்றுட்டோம் தானா அவர் பத்மநாபர் கோயில் எத்தனையோ மண்டலம் இருக்கு. ஒவ்வொரு மண்டலத்தை ஏறி இறங்குவோம். ஆனா ஒற்றைகள் மண்டலத்தை நிற்கிற மாதிரி மற்ற ஏதான மண்டலத்தை நிற்கிற உட்கார கஷ்டமா கிடையாது. ஒரு நாள் வரவே வராது. அந்த மண்டலத்துடைய மரியாதை அந்த மண்டலத்துக்கு ஒரு தனி மரியாதை ஏறி நின்றுட்டோம் அப்படின்னா தானால கைவிடி போயிடுறதா இல்லையா? அனுசரி எத்தனை மந்திரா பத்மநாபர் கோயில் எத்தனையோ இருக்கு. நாங்களும் அஞ்சலி இஷ்டப்படுறது. ஆனா பத்மநாபர் ஒற்றைகள் மண்டலத்தில் ஏறி நின்று உடனே சுத்தி இருக்கிறத பாக்கிறாரா இல்லையா? தானாவே அஞ்சலி வந்துடுறோம். அஞ்சலி முத்ரா அதுவோ வியாச பீடம். அந்த மாதிரி அந்த வியாச பீடத்தை கொடுத்துட்டாலாம் சூத பௌராணிகள் நீங்க சொல்லுங்கோ ஏ சூத மகரிஷே ஆச்சரியமான மகரிஷி எல்லா விஷயம் நன்னா தெரியும். எத்தனையோ பூரி பூரி கர்மாணி நிறைய இருக்கு. கோடி கோடி கர்மாக்கள் இருக்கு. பொத்தனுக்கெல்லாம் ஒரு கர்மா இருக்கு. இவ்வளவு கர்மாக்கள் இது தர்மத்தை சுற்றி கர்மாக்கள் மாதிரி லோகத்தை யாரும் சொன்னதே கிடையாது. ஆகாரம் ஏதாவது பரிமாறணும்னாலும் இப்படிதான் பரிமாறணும் ஒரு நியமம். ஏதாவது பழைய பத்தெல்லாம் தொட்டுட்டோம்னா திரும்பி ஜலம் தொட்டு சுத்தி வச்சுக்கணும்னு ஒண்ணு இருக்கு. குழம்பு ஏழுக்கா வசத்தியோ தொட்டுட்டு உடனே அப்படியே நெய் நெய் அப்படியே உடம்பு முடியாது. உடனே நெய்யை சொத்து ஜலத்துக்கு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லணும். எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆயிரத்தெட்டு கர்மாக்கள் இருக்கு. சாதாரண இந்த சரீரத்தை ஒழுங்குபடுறதுக்கே கோடி கோடி கர்மா. அது ஆத்மாவுக்கான கர்மாவும் கோடி கோடி இருக்கு. கேட்கறதும் நிறைய இருக்கு. ஆனா ஆயுதம் குறைச்சலா இருக்கு. புத்தியோ சின்னதா இருக்கு. மந்தாஹா சுமந்த மதையோ மந்த பாக்யாதி உபதிருதா பிராஜீன அல்பாயுஷய சபிய கலௌ அஸ்மின் யுகே ஜனாஹ மந்தாஹா சுமந்த மதையோ மந்த பாக்யாதி உபதிருதா. ரொம்ப தெரியும். நம்மளை பத்தி 10 வருஷம் அவர் தெரியும். யாரும் சொல்லவே மாட்டார். லோகத்தை எல்லாரும் பூச்சி படி உங்களை நல்லதா கிடையாது. நீ சாத்து குழந்தை இதெல்லாம் தலையை தடவுவேன். நம்ம தெரியவெல்லாம் தலையை தடவுறதே இதை நேர் நெருக்கணும். ஒரு புத்தகம் நீ தண்டம் சரியா ஒரு ஸ்லோகம் என்னடா ப்ரூவ் பண்றதுன்னா கலியுகத்து சம்சாரிகள் தந்த கூட்டம் கையாலாகாத கூட்டம் பிராஜேன அல்பாயுஷக சபிய முதல்ல ஆரம்பமே அல்பாயுஷ் கூட்டம்ன்றா ஒரு தீர்காயு சொல்ல முதல்ல ஆரம்பமே பிராஜேன அல்பாயுஷக நம்மளோட 100 வயசு வந்து பெருசா வந்தாரோ அவர்கள் இதுவே அல்பாயுஷ் 100 வயசு அல்பாயுன்றாங்க. ராமச்சந்திரமூர்த்தியே 11,000 வருஷம் இருந்தான். ராமனுடைய தோப்பனை தசரத்தில் 60,000 வருஷங்கள். அதுக்கு முன்னாடி 100 எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனா அதுவே அழகா 60 தான் இல்லையா? அவருக்கு 70 தான் கல்யாணம் பாக்கியமா? அவர் 70 தான் கல்யாணம், அவர் 80 தான் கல்யாணம். நஷ்டப்த பூர்த்தி ஆஹா ஆஹா ஆஹான். இதுக்கே இந்த பால் கிடையாது புதிக்கணும். 60 தான் இந்த புதிக்கணும். அவசர 100 வயசு சத்திரத்தில் 60,000 கல்யாணங்கள் இருக்கு. 60,000 கல்யாணம் இங்கே இருக்கு. 60,000 வருஷம் இருந்து 60,000 கல்யாணங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தபசு பண்ணி ஆச்சரியமா ஒரு ராவணன் இருக்கார். அதுக்கு முன்னா அதே 60,000 கல்யாணம் ஒரு விஷயத்தை சேர்க்க முதல் கல்யாணம் கண்டம் 60,000 அதோட கண்டம் இதே பெருக்கு அல்பாயிச்சு கூட்டம் ஆச்சரியமான ராட்டம். அதனால ஆஹா அப்படின்னு மறந்துவிட்டு ஆத்மாவுக்கு எது விதமோ அதை சம்பாதிச்சிருமோன்னு சொல்றோம். அல்பாயிச்சுனா பயந்து பேசி இன்னைக்கு நிறைய டிவி பார்த்துடணும், இன்னைக்கு நிறைய டிவி பார்த்துடணும், இன்னைக்கே முடிஞ்சாலும் நிறைய போன் பண்ணிடணும், இன்னைக்கு எத்தனை விதமா சுகம் உண்டு சரி சுத்தமும் அனுபவிச்சு நன்னா நீ முடிஞ்சாலும் 20 மணி நேரம் தூங்கிடணும். இதெல்லாம் கணக்கு பண்ணுறது ஜனங்களுக்கெல்லாம் அல்பா இருக்கா. அது சைனா காரணமா இருக்கட்டும், அமெரிக்கா காரணமா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா காரணமா இருக்கட்டும், ஐரோப்பா காரணமா இருக்கட்டும், பில்கேட்ஸா இருக்கட்டும், ஒசாமா பின்னரனா இருக்கட்டும், எப்பேற்பட்டவனா இருக்கட்டும், ராஜேன அல்பாயிஷக சப்ய கலவு அஸ்மின் யுகே ஜனாக எப்பேற்பட்ட மகாபாதியா இருந்தாலும் ரொம்ப வருஷம் ஒரு 1000 வருஷம் இருக்குதான் படுத்த மாட்டாங்க நம்மளுக்கு தைரியமா இருக்கும். எப்படின்னா மிஞ்சி மிஞ்சி 50 வயசு 100 வயசு அதான் 100 வயசுக்கு மேலாம் எந்த மகாபாபி இருந்து படுக்கவே முடியாது. அதுக்கு நம்ம போயிடுவோம் போயிடுவோம் என்று ஏதோ நிச்சயமா இருக்கும். ராஜேன அல்பாயிஷக தவ்ய கலம் அஸ்மி யுகே ஜனாக மந்தாவா சுமந்தமதையோ மந்தா எல்லாம் அரசு கட்டியே சத்தங்கத்தையே தூங்குவோம் அப்படியே இருப்பான். எல்லாத்தையும் ஒரு மந்த காதல் எழுந்துட்டு என்னமோ இந்த உடம்பு கலகலான்னு இல்லை 365 நாள் காத்தல எழுந்து உடம்பு கலகலமே இல்லைன்னு மந்தாக எல்லா விஷயத்திலயும் மந்தம் எல்லா விஷயத்திலயும் மந்தம் மந்தாக சுமந்தமதையோ புத்தி சீகரிக்கிற தன்மையை ரொம்ப குறைச்ச 10,000 விஷயங்கள் சொன்னா ஒரு வார்த்தை மண்டை கண்டிக்கும். அவ்வளவுதான் 10,000 வாக்கியம் சொன்னா ஒரு தடவை நம்மளே பார்க்கணும் பிரத்யமா பார்த்து எழுந்து ஒரு 100 தடவை கட்டினா ஒரு தடவை எழுந்துக்கணும்னு யோசனை பண்றோம். அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கு. மந்தாக சுமந்தமதையோ மந்த பாக்யா உபதிருதாக மந்த பாக்யா மந்தாக சுமந்தமதையோ திருமதி பாகவதம் சொல்லுவோம், ராமாயணம் சொல்லுவோம், நாராயணம் சொல்லுவோம், எல்லாம் கேட்டு அதே கதை அதே விஷயம் இவர் என்ன சொன்னார்தான் சொல்லுவோம். கடைசி வரைக்கும் நாம சங்கீர்த்தம் எச்சு சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமரக தம் நமாமி ஹரிந்தரம் அது உரைக்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரி பாகவதம் என்ன இருக்கு இந்த கதை வித்தியாசமா சொன்னா இந்த சோழம் அற்புதமா இருக்கு. இந்த சோழம் இப்படி அர்த்தம் இப்படிதான் சொல்றதே ஒழிய நாம சங்கீர்த்தம் எச்சு சர்வ பாப பிரணாசனம் உரைக்கவே மாட்டேன். மந்தாபா சுமந்தமதையோ மந்த பாக்யாதி உபதிருதாக பிராயேன அல்பாயிஷக சப்ய கலௌ அஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சுமந்தமதையோ மந்த பாக்யாதி உபதிருதாக எல்லாம் வியாதி எவமதான வியாதி வியாதி சொல்லாத ஒரு ஆள் கிடையாது. பிறந்த குழந்தைக்கு பிறந்தவர்களே போலியோ டிராப்ட போடுது அப்போதே ஆரம்பிக்கிறது 1000 அங்க ஆரம்பிக்கிறது அப்போலியோ டிராப்ட போடு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு என்னமோ சொல்ற நமக்கு ஒன்றும் புரிய மாட்டோம். புதுசு புதுசா பேர் சொல்றா புதுசு புதுசா காரணம் சொல்றான் இது ஏன் அதே இப்படிதான் வரும் இதுக்கு மருந்து இருக்கா இல்லையா ஆகமத்தை உபதிருதாக எல்லாம் வியாதி கூட்டமா இருக்கு. சூதரன் இந்த கூட்டத்தை தேசம் எவ்வளவு பெரிய கஷ்டம் ஏதாவது ஒரு விஷயத்த சமத்தா இருந்தா அப்படி ஒப்பேசிட்டு போகலாம். எல்லா விஷயத்தையும் ஓட்ட நவத்வாரி குறை தேவி ஓகும் தேசமே 9 ஓட்டையா உட்காந்து இதுல 1000 ஓட்ட புத்தி ஓட்ட அதுலயும் மந்த புத்தி நினைக்கிற தன்மை கிடையாது அதுலயும் வியாதி. இந்த கூட்டத்தை கொண்டு போய் பக்தியில் அனுபவிக்க வைக்கணும் பரமாத்ம ஜானத்தை கொடுக்கணும்னா எத்தனை பாரு கல்லுல நாள் உரிக்கிற கதை ஒரு பெரிய பாராங்கிறது நாள் உரிச்சு கொண்டானே எவ்வளவு கஷ்டமோ அதுபோல இந்த கலியுகத்து ஜனங்களை பக்தி விஷயத்துல பிரவர்த்திக்கிறது அத்தனை பெரிய காரியம் பாரிஷக சப்ய கலௌ அஸ்மின் யுகேசனாக மந்தாக சுமந்தமதையோ மந்த பாக்யா உபதிருதாக இருந்தாலும் எங்களுக்கு என்னமோ ஆசையா இருக்கு முடியும் உள்ளுக்குள்ள ஏதோ எங்களை சொல்லிட்டே இருக்கு முடியும் 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 அது ஏன்னா ஹரியுடைய பலன்கள் ஏதோ ஒன்று இருக்கு அதை தெரிஞ்சுட்டா இந்த கல்லுல இருந்து கூட நாளை குறிச்சுடலாம். இந்த சம்சாரிகள்ன்ற வாழமட்டையை கூட கற்பூரமா மாத்தி பகவகன் பக்தி பக்தியில எரிய வச்சுடலாம் அப்படின்னு தோன்றது. அதுக்கு சரியான வழி எங்களுக்கு நாம பேசி 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 பார்த்தோம் ஒண்ணும் கிடைக்கல. சூத மகரிஷி நாங்கள் யஜ்ஜனெல்லாம் பண்றோம் வேத மந்திரங்கள்லாம் தெரியாது ஆகுதி எல்லாம் பண்றோம் தெய்வ பக்தியும் நம்புறோம் ஆனாலும் வழி எங்களுக்கு தெரியல. அதான் நம்ம என்ன வேதாந்தங்கள் கிடைச்சு கொடுத்தாலும் எத்தனையோ விஷயங்கள் அனுபவிச்சாலும் கூட தீர்வுன்றது சத்குருநாதன் சொன்னால் ஒழிய சம்பவிக்கும். அவன் தெரிஞ்ச விஷயமாவே இருக்கான். வேதம் தெரியும், தீர்க்கசத்தையாக மன்றான். நைமிஷானந்த பலம் தெரியறது, பகவான் வசத்தையும் தெரியறது, பகவான் வழிகாட்டு மாதிரி. என்ன வழின்னு எங்க புத்தி கேட்டது? சவணகாத ரிஷிகளா எங்க புத்தி கேட்டத சூத மகரிஷி. சமயத்தை பார்த்தா ராமாயணம் வசதியா இருக்கு, சமயத்தை பார்த்தா மகாராணம் சிரேஷ்டமா இருக்கு, சமயத்தை விஷ்ணுசோகம் ரொம்ப வசதியா இருக்கு, சமயத்தை பகவத்கீதா வசதியும் தோணி போயிடுறது, சமயத்தை பார்த்தா தேவி பாவனம்னு தோன்றது, சமயத்தில் பார்த்தா கட புராணம்னு தோன்றது, சமயத்தை பார்த்தா ஆத்மான்னு தோன்றது, சமயத்தை பார்த்தா கர்மான்னு தோன்றது, சமயத்தை பார்த்தா ஞானம்னு தோன்றது, சமயத்தை ஒண்ணுமே வேண்டாம்னு தோன்றது. அதான் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு ஒண்ணும் வேண்டாம், அப்ப சும்மா இருக்கும், அவரே குழப்பமா இருக்கு, இருக்க காலத்தை ஓட்டிட்டு போயிடலாம், சம்சாரி கிடத்த இந்த நிலையில வந்துடுவோம். நிறைய கேட்டு நிறைய படிச்சு பிரச்சனை ஒன்னும் சரிபட்டு வரல. விடு, அப்படியே காலத்தை ஓட்டிடுவோம், நாஸ்திகன்லாம் காலத்தை ஓடலையா, அவன் காலமும் ஓடலையா, அதனால ஒன்னும் வேண்டாம், இப்படியும் தோணி போயிடுறது. அதனால ஏ சூத மகரிஷி, எது சாரமோ அதை கழிச்சு நீங்க குடும்பம் மட்டும் நாங்க சாப்பிடணும். எங்க எல்லாத்தையும் பார்த்து மலர்த்து வருது, எல்லாத்தையும் பார்த்து பயமா இருக்கு, எல்லாத்தையும் சாப்பிடணும் ஆசையா இருக்கு, ஆனா முடியல. வயிறு இருக்கிறது அவ்வளவுதான், ஒரு தான் வயிற்று இவ்வளவு பெரிய அன்பா நிறைய ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுத்துருச்சு. ஒரு பத்து பெரிய ஆச்சரியமான வாழில கொண்டு வந்து சக்கப்பிரதம் வச்சு சாப்பிடு அப்படின்னு நமக்கு ரெண்டு கலந்து சாப்பிட்டாலே சிரேஷ்டம். எல்லாரும் எனக்கு நிறைய வேணும், நிறைய எவ்வளவு நிறைய வேணும், இவாளுக்கு ஒரு மூணு கலந்து வரைக்கும் திரட்டாம இருக்கும் சக்கப்பிரதம், அவ்வளவுதான். அதுல ஒரு ஸ்பூன் குறைஞ்சதுதான் நான் ஒழுங்கா சாப்பிடல அப்படிங்கிறோம். சாப்பிட போது மூணு கிழமை சக்கர பதம், அதுல ஒரு ஸ்பூன் கம்மியா விட்டுறதா எனக்கு ஒழுங்கா விடவே இல்லை. நீ நான் சாப்பிட்டா மாதிரியே இல்லை, என்னமோ ஒரு 30 பக்கெட்டை கொண்டு வந்து சாப்பிட்டு கொண்டு சாப்பிட போறான், என்ன பீம கர்மன் ஒண்ணும் கிடையாது அவ்வளவு. ஆனா இதுக்கே இந்த பால் வயிறு இவ்வளவுதான் இருக்கு, எங்க சரீரமே என்சான் சரீரம், அதுல வயிறு இவ்வளவு, அதுக்கே ஆகாரம் இவ்வளவுதான், சரீரத்தை சரத்தை இவ்வளவுதான் இருக்கு, அதுல மூளை தூண் இருக்கு, அதுல புத்தி இவ்வளவுதான் இருக்கு, அதுலயும் மந்த புத்தி. இது எல்லாத்தையும் கழிக்க முடியுமா? மகாபாரதம் முழுக்க கழிச்சு அதில் இருக்கும்போது ஆளெல்லாம் ஞாபகம் வச்சு, அவள் சொன்ன ரத்தங்களை ஞாபகம் வச்சு, அப்புறம் அதுல வாழ்க்கையில பாக்கிகளா கொண்டு வந்து பாமாணி முழுக்க 24 சோழம் கேட்டுப்பான். ராமனே கஷ்டப்படுறதான் தெரியாது, கடைசி ராமன் படம்தான், ராமன் ஜீவனுக்கு இடம் பண்ண, ராமன் ஜீவனத்தை எவ்வளவு பிரியமிச்சுதான் கவனம் பண்ணான், ராமனே கஷ்டப்பட்ட என்ன பண்றது, ராமாயண சாரம் யாராவது திரும்பி பிடிச்சு கேட்டோம்னா வாழ்க்கைன்னா எல்லாருக்கும் கஷ்ட நஷ்டம் உண்டு, லாப நஷ்டம் உண்டு, என்னன்னா நடக்கலாம், ராமன் மாதிரி பொறுத்துக்கிற கூட தான் முடிஞ்சு போயிடுறான். கடைசி வரைக்கும் நம்ம சீதை நம்ம ஜீவன் நம்ம இஷ்டத்துக்கு மாடுன்னு முடிக்கிறோம், ராமன் காப்பாற்றுவான் இன்னி வரைக்கும் தாரத்தை விழிக்கிறோம், ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான். எத்தனை நேரம் தான் ராமாயண சாரம் என்ன, பகவானே கஷ்டப்பட்ட மனுஷாலாம் தான் கஷ்டம் அவ்வளவுதான். இதுக்கா ராமாயண 24 ஸ்லோகம், இது காப்பூசந்தம் ராமராமேஷ்வரம் முதலாட்சரம் ஆவருக்கு கவிதாதாக வந்தே வாழ்ந்து சொல்லி சுந்தரகாண்ட பல்லா சொல்லி கிருஷ்ணாண்ட பல்லா சொல்லி ஸ்ரீரமா சொல்லி என்ன பண்றது, அவ்வளவுதான் வாழ்க்கைனா கஷ்டம், மனுஷான ஜென்மம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றோம்னா இதுவா சாரம். இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு சாரத்தை கிரகிக்கணும், அதுவும் சாப்பிடுமானா சாப்பிடாது, மருந்த சாப்பிடும் ஆகாரத்தை சாப்பிடாது. இந்த மாதிரி ஒரு குடும்பம் பிஸ்கட் நொறுக்கு நீங்க குடும்பம் கிலோ வரைக்கும் நம்ம மாத்து குழந்தை உடம்புக்கு நல்லதுரா, பத்து நாள் கஞ்சி கொடுனா அது நீ குடி அப்படிங்கிற எது ஹிதமோ அது வேண்டான்ற ஒரு கூட்டம் ஆற்ற கடிக பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிட்டா நல்லதுன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மே தினம் எங்களுக்கும் லீவு வேணும், நாங்களும் எங்க பக்கத்தில் இடம் சேவை பிரிக்கப்படம் எதுவும் இட்லி கிடைக்கும் தோசை கிடைக்கும் வாங்கி சாப்பிடணும் அவ்வளவுதான். இது சுகம் 10 ரூபா கொடுத்தா இன்னைக்கு கூட நான் உட்காரமா படிக்க ரூம்ல 1000 கேள்வி கேட்கும் இவ்வளவுதான். ஏன்னா எதெல்லாம் ஹிதமோ அதெல்லாம் கஷ்டமாக தெரியல, எதெல்லாம் கஷ்டமோ அதெல்லாம் சுகம் போல ஒரு பிரமையில மாற்றிட்டு கிடக்கும். இந்த கூட்டத்துக்கு சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கிறது எவ்வளவு பெரிய பாடு. அதனால ஹே சூத மகரிஷே, சுருக்கமா சொல்லுங்கோ, சின்னதா சொல்லுங்கோ, நல்லதா சொல்லுங்கோ, நெருக்கு கெடுத்த மாதிரி சொல்லுங்கோ, கடுக்கு மாதிரி சின்ன நடக்கணும் ஆயிரம் நடக்கணும் உள்ளவங்க உடனே அப்பா அது தட்சணா அது ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி கழிவுறதுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு அது உள்ள போடணும் சாப்பிட்ட மாதிரி இதுவே கையில ஒட்டப்படாது, கையில போடுறது 4 ஸ்பூன் எடுக்கணும் போடணும் அப்படி 6 செகண்ட் இப்படி போடணும் அப்படி நின்ன வாக்கு சாப்பிடும் நின்ன வாக்கு கையில் நின்ன வாக்கு அப்படி அப்பா பாத்து போடணும் அந்த மாதிரி கட 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 அப்படி டைம்ல உட்காந்து போட்டதுக்கு சாப்பிட்டு கையில போடு அவா முடிச்சாச்சு அப்படி கையில் பாபம் கர்மா எல்லாம் தொடச்சு போகணும். இது கஷ்டப்பட்டு போய் அலம்பு யஜ்யம் பண்ணு தபத்து பண்ணு அலம்புறது, சோப்பு போடு அலம்பு, நன்னா அலம்பு, டிக்கெட்டு போடு, ஹைஜீனிக்கா அப்படின்றதுலாம் தபத்து பண்றது, கர்மா பண்ணு, ஞானம் பண்ணு, பற்றது இல்லாம கர்மயோகம் பண்றதுலாம் கை அலம்புறாம இருக்கு. நமக்கெல்லாம் கையை தொடச்சு போடுற கூட்டம், டிஷு வேலை வந்தா அவர் தொடச்சு முகத்துல பெண்கள் சென்ட் அடிச்சு குளிக்கலாம் சென்ட் அடிச்சு போற கூட்டம். இந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வர்த்தோ சொல்லணும். எல்லாம் கவலை வெளியில கொட்டிட்டே ஒழிஞ்சு கிடக்கு, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறது. அந்த மாதிரி கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஹே மகரிஷே ஒரு விஷயம் சொன்ன, அந்த ஒரு விஷயத்துல சர்வமும் அடங்கணும், வேதம் அடங்கணும், சதுர்வேதம் அதில் அடங்கணும், 125,000 ஸ்லோகம் இருக்கும்படியான மகாபாரதம் அடங்கணும், அந்த 124,000 ராமாயணம் அடங்கணும், 17 புராணங்கள் வேணும், தேவி பாகவதம், கருட புராணம், லிங்க புராணம், கந்த புராணம், மத்திய புராணம், நரசிம்ம புராணம், வராக புராணம், பாமர புராணம், 17 புராணங்களும் அதில் அடங்கணும், உபனிஷதங்கள் அடங்கணும், பிரம்மபுத்திரம் அடங்கணும், எல்லா விஷயங்களும் அந்த வசம் வந்துடணும், தெரியாதன 33 கோடி தேவர்களும் அதில் அடங்கிடணும். இது ஒரு தேவன், இதை 33 கோடி தேவர்கள் இது அடக்கம். தெரியாதன்னா பத்மநாபருடைய நாபிக்கமல மாதிரி சமஸ்தத்தையும் அடக்கும்படியான ஒரு வஸ்துவா இருக்கு. பத்மநாபருடைய நாபிக்கமல சமஸ்தத்தை அடக்க சொல்லணும், அந்த பத்மநாபருடைய நாபிக்கமலம் போல சர்வத்தையும் தனக்குள்ள வச்சிருந்து சுலபமா அனுபவிக்கும்படியான ஒரு வஸ்துவா இருக்கணும். அது எது சிரேஷ்டமோ அதை நீங்க சொல்லுங்க. சத்தான சிஷ்யால் ரகசியங்கள் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும், நீ எல்லா ரிஷிகளிடத்திலையும் அடியேன் தாசனும் தாசன்னு போய் கைங்கரியம் பண்ணி சத்விஷயத்தை கத்துன்னு இருக்க, உங்களை மாதிரி கிடையாது. யஜ்ஜம் பண்றேன், யாகம் பண்றேன்னு அடையவே இல்லை. நீங்க நிறைய சிரவணம் பண்ணி சிரவணம் பண்ணி சிரவணம் பண்ணி நிறைய விஷயத்தை சம்பாதிச்சிருக்க, சமண யஜ்ஜமே பண்ணி சம்பாதிச்சிருக்க நிறைய விஷயத்துல. அதுல எது சிரேஷ்டமோ எது சாரமோ அதை நீங்க தீர்மானம் பண்ணி சொல்லுங்க. ரொம்ப ஆச்சரியம், இவா சத்குருநாத விஷயத்துக்கு விழுதான். இதுல கலியுகத்து எது சிரேஷ்டமோ அதை கிரகிச்சு நீங்க சொல்லுங்க. இதுலேருந்து ஒரு அத்தியாயம், அதுலேருந்து ஒரு அத்தியாயம், ராமாயணத்தோட சுந்தரகாண்டம் மட்டும் எடுத்துக்கலாம், மகாபாரத பகவத்கீதை சரஸ்வநாதத்தை எடுத்துக்கலாம், தேவி பாகவத இந்த மாதிரி உற்பத்தி விஷயங்களும் எடுத்துக்கலாம், கர்வ புராணத்துல அந்திம காரியங்களை பத்தி அதை எடுத்துக்கலாம். ஒவ்வொன்னு தான் எடுத்து வளர்த்திடப்படாது. நம்ம கேட்டோம் அப்படிதான் கேட்போம், இதுல இருந்து ஒண்ணு, அதுல இருந்து எதையும் விட்டப்படாதோன்னு, இதுல ஒண்ணு எடுத்துக்கோ, அதுல ஒண்ணு எடுத்துக்கோ. இந்த அவியல் பண்றது ஒவ்வொருத்தையும் ஒவ்வொருக்காக இருப்பான். இதுல 100 கிராம் இருக்கிற 50 கிராம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு 1 கிலோ அப்படின்னு அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அவியலா பண்ணப்படாது. சிரேஷ்டமா இருக்கணும், சாரமா இருக்கணும், நறுத்து திருச்சமா இருக்கணும், அர்த்தம் இதுவா அதுவான் குழப்பம் இல்லாம எல்லாம் சேர்ந்து ஒரு வஸ்துவா அப்படியா நீங்க கொடுக்கணும். எப்படி சொல்றாங்க, ஒரு ஜாங்கிரி பாதுஷா மாதிரி கேட்கிறார், இல்லாட்டி ஒரு மைசூர் பாக் மாதிரி கேட்கிறார். நம்ம கிட்ட கேட்டோம்னா கடல மாவட்டத்தை கொஞ்சம் தனியா கொடுத்துருவா, சக்கரை தனியா கொடுத்துருவா, நெய் தனியா கொடுத்துருவா, ஒரு தடு தனியா கொடுத்துருவா, ஒரு பாத்தம் தனியா கொடுத்துருவா, பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு அந்த மாதிரி கேட்டார். அழகா கலரி இந்த மைசூர் பாக்கி சாப்பிடுன்னு தெரியும் அந்த மாதிரி வரும். இதுல இருந்து பாத்திரம் எடுக்கிறேன், மகாபாரதம் ஒன்னு எடுக்கிறேன், ராமாயணம் இதை எடுக்கிறேன், இதுல இருந்து நெய் எடுக்கிறேன், இதுல இருந்து கடமாவை எடுக்கிறேன், ஒவ்வொன்றும் எடுக்கப்படாது. எல்லாத்தையும் சேர்த்த ஒரு வஸ்துவ பரத்தி போட்டு இதுதான் அப்படின்னு குடும்பம் சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு வஸ்து, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்க கேட்கணும்னு ஆசைப்படணும். கேட்கறது எங்களுக்கு சத்து இருக்கு, நாங்க சத்தியோட கேட்கறோம். வேணா நீங்க சத்தியோட சொல்லுங்க, நீங்க சத்தியோட சொல்ற காரணம் எங்களுக்கு சத்து தானா வந்து தயவு செய்து கேட்கிறோம். ஏ சூத மகரிஷே சொல்லுங்க. நீதி மழைக்கு இவா கேள்வி வியாக்கியானம் கொடுக்கணுமா, அவனையத்தோட கேட்கல. உட்காந்து பாகவதம் கேட்டு ஞாபகம், சமரகாத ரிஷிகள் அத்தனை சத்தையோட வினயத்தோட கூட மகரிஷத்துல பக்தியோட பவ்யமோட சத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன தேவைய உபதேசந்தி தேன் தத்துவ தர்ஷனகன் பகவான் கீதரசன மாதிரி பணிந்து பணிகளை செய்து கேட்கிற முறைப்படி கேட்டதனால இது கிடைச்சது. ஏன்னா தெரிஞ்ச வரைக்கும் கவனிச்சவரைக்கும் சூத பௌராணிகர் சௌனகார ரிஷிகளுக்கு நம்ம பெரிய மரியாதை கொடுக்கறது இல்லை பாகவதத்தில். ஏதோ கதை ஆரம்பத்துக்கு வரணும்னு ஒரு இன்ட்ரடக்ஷன், அவ்வளவுதான். இதுக்கு மேல சௌனகார ரிஷிகளுக்கோ சூத பௌராணிகளும் மரியாதை. உடனே நேர வியாசம் வரணும், உடனே நாரத கதை முடியணும், உடனே சுகபிரம வரணும், உடனே படிக்க தரணும், படிச்சுட்டு பாம்பு கடிக்கணும், 7 நாள் உட்காந்து பாகவதம் கேட்கணும், அவ்வளவுதான். அது எப்படி கிடையாது, 2-ஆம் சந்தம், 3-ஆம் சந்தம், 4-ஆம் சந்தம், 5-ஆம் சந்தம், 6, 7, 8, 9, 10, 12 பாண்டு பூர்த்தி, அவ்வளவுதான். இவா இல்லை அப்படின்னா பாகவதத்துக்கு அழகே கிடையாது. இவா அவசியம் இல்லை அப்படின்னா வேதவியாக பரமிச்சிருக்கவே மாட்டேன். நல்லா சொன்னது அனாவசியம், சூத ரௌராணி அனாவசியம். நான் நேர கதையை பரிசுத்திருக்கப்படும்போது ஆரம்பிச்சிருக்காரு, அவர்களும் நேர ஆரம்பிச்சிருக்கார். அத்தனை சிரேஷ்டம் இந்த சௌனகாதிஷிகள் அத்தனை சிரேஷ்டமா கேட்டுட்டார். சூத ரௌராணியோட கையை கூப்பிட்டார், அகோபாக்யம் அகோபாக்யம், இன்னைக்கு பொழுது நல்ல பொழுது, மம ஆத்யம் மமங்கலம் நஷ்டம் அவாடா, இன்னைக்குதான் அமங்கலம் எல்லாம் நஷ்டமாகுது, நிறைய மங்களம் சம்பவிச்சிருந்தேன். வசுதேவக்கு ஏன் குழந்தையா பிறந்தா, எங்கெந்த லீலைகள் பண்ணாவா, ரகசியமா எல்லாம் கேட்டு கிருஷ்ணலீலாவை தான் கேட்கிறேன். நீதி மொழி கேட்டுட்டோம், தேவக்கு வசுதேவருக்கு பகவான் ஹரி ஏன் குழந்தையா பிறந்தான், என்னென்ன லீலைகள் பண்ணா எல்லாம் சொல்லுங்க, விஸ்தாரமா சொல்லுங்க. அவரை மற்ற அவதாரங்களையும் சொல்லுங்கள். முக்கியமா கிருஷ்ணன் துவாபரயுகத்துல கடைசிய பூமியை விட்டு கிளம்பி வைகுண்டம் போனான். அவன் போன பிறகு தர்மம் யார பிடிச்சிருக்கு, தர்மம் யார பிடிச்சிட்டு ஜீவிச்சிருக்குன்னா, தர்மம் இல்லைன்னா லோகம் படாதவாறு விடுமே. இந்த தர்மம் யார ஆசிரியிச்சு கிடக்கு, இத ஆசிரியிக்கணுமே. தர்மத்துக்கு ஒரு ஆசிரியம் வேண்டாமா, லோகத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆசிரியம் வேணும். அந்த மாதிரி தர்மத்துக்கு எது ஆசிரியம், இப்ப கிருஷ்ணன் இல்லையே, கிருஷ்ணன் பிரத்யக்ஷமா இல்லையே, பகவான் பூமியில பிரத்யக்ஷமா இருக்கிறவருக்கும் தர்மம் பகவான் ஆசிரியிச்சு கிடந்தது. இந்த தர்மத்துக்காக பகவான் எத்தனையோ லீலைகள் பண்ணான், கபட நாடகம் எல்லாம் ஆடினான், ஜோரா ஜெயிச்சு காட்டினான், தர்மம் சத்தியமேவ ஜெயதே நிரூபணம் பண்ணிட்டான். இப்ப அந்த பிரபு கிளம்பிட்டான், எவன் சத்திய சந்தனோ, எவன் சத்திய ஸ்வரூபனோ, எவன் ஸ்வயம் சத்தியமோ, அந்த பிரபு கிளம்பிட்டான். எவன் தர்மமோ அவன் தர்மம், அந்த தர்ம வஸ்து இல்லை, தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதான். ஆனா அந்த தர்மத்தை ரட்சிக்கிறதுக்கு யார் இருக்கா, அந்த தர்மம் யார ஆசிரியிச்சு கிடக்கிறது, தர்மம் இல்லைன்னு லோகத்தை ஒண்ணும் இல்லையே. அதாவது தர்மம் யார ஆசிரியிச்சு கிடக்கிறதுன்னு கேள்வி கேட்டு வராதான்னு கொஞ்சம் ஓஞ்சு ஆக்கிறேன். அத்தனை ஆசிரியர் அத்தனை கேள்வி கிடக்கணும், அவர்கிட்ட ஒப்பிச்சு முடிச்சுட்டா அவருக்கு பதில் சொல்றதோ உடனே உடனே கேள்வி கேட்டு பதில் சொல்ல டைம் கொடுக்கல, எல்லா கேள்வியும் அள்ளி கொட்டிட்டா. அத்தனை கேள்வி சேர்த்து சொல்லிட்டான், சேர்த்து ஒரு பதில் தான் அவர் சொல்றாரு, பாகவதம் ஒரு பதில். அவர் குரு கிட்ட 1000 கேள்வி கேட்கும், ஆதிகார தெரியல என்ன பண்ணலாம், பிள்ளைக்கு வேலை கிடைக்கல என்ன பண்ணலாம், கல்யாணம் 3 வருஷம் எட்டு குழந்தை கிடைக்கல என்ன பண்ணலாம், பல வயதுக்கு ஆபீஸ்ல வேலை செய்யல வேலை போயிருச்சு என்ன பண்ணலாம், ஒரே வியாதியா இருக்கு என்ன பண்ணலாம், 10,000 கேள்வி கேட்போம். குரு சொல்ல நாம சங்கீர்த்தம் எத்திய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துர்க்கமனகம் நமாமி ஹரிம்பரம். நான் சரியா இருக்கேன், கூட இருக்கவா சரியில்லை, நான் என்ன படிச்சிருக்கேன், பக்கத்துல ஒழுங்கா வேலை பண்ண மாட்டேன், எதோ எல்லாத்தனா கடைசியில ஒரு பதில், நாமஜபம் பண்ணு, நாமஜபம் பண்ணு, நாமஜபம் பண்ணு, ஒரே பதில் தான். நீ கேள்வி எப்படி மாத்தி கேடா சரி, மலையாளத்துல கேடாம் சரி, தமிழ்ல கேடாம் சரி, ஹிந்தியில கேடாம் சரி, இங்கிலீஷ்ல கேடாம் சரி, தெலுங்குல கேடாம் சரி, புரியாத பாஷில கேடாம் சரி, எழுதி கேட்டாலும் சரி, இமெயில கேடாம் சரி, ஒரே பதில், டெலிபோன்ல கேடாம் சரி, ஒரே பதில், நாமஜபம் பண்ணு, நாமஜபம் பண்ணு, நாமஜபம் பண்ணு, நாமஜபம் ஒண்ணு மட்டும்தான், அது பதிலே கிடையாது. நம்ம 1000 கோடி கேள்விகள் கேட்கலாம், டாக்டர் போய் உடம்பு ரொம்ப கலப்பா இருக்கு, என்னமோ தெரியல, காதல எழுந்துக்கவே முடியாது, பலவீனமா இருக்கு, எல்லாம் இடம் டாக்டர் எப்ப சாப்பிட்டு கிடைச்சி ஒரு 4 நாள் ஆச்சு, முதல்ல சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அவளை சாப்பிட்டது ஆனா பலம் உண்டு. அந்த மாதிரி நாமஜபம் ஒன்று சாப்பிட்டா எல்லா வியாதியும் தானா தீர்ந்து போய். ஆனா 1000 கேள்வி கேட்கும், அது கூட சவனகாதிஷி கேட்கும், இவ்வளவு கேள்விகள் கேட்டுட்டா, இதுக்கு மேல கேள்வி கேட்க அவளுக்கு தெரியும் உண்மை அதுதான். இத்தனை கேள்விகள் கேட்டு முடிச்சுட்டா, அத்தனை கேள்விகள் கேட்டு முடிச்சுட்டு அவர் பதில் சொல்லணும்னு காத்துருக்கா, அவர் நிர்பந்திக்கிறது சத்குருநாதனை பதில் கேட்கணும், யாரும் நிர்பந்திக்கவே முடியாது. நல்லா ஞாபகம் கேள்வி கேட்கணும், 4 கோடி கேள்வி கேட்கணும், எல்லா கேள்வி கிடையாது கேட்டுக்கணும். பதில் அப்பொழுதும் சொல்லலாம், அடுத்த வருஷமும் சொல்லலாம், அடுத்த ஜென்மாவும் சொல்லலாம், நாளைக்கும் சொல்லலாம், யாருக்கோ சொன்னாலும் நமக்கும் சொல்லலாம், அப்படியும் உண்டு பதில். நேரடியாக நமக்கு தான் சொல்லணும் கட்டாயம் கிடையாது, சத்குருநாதனுடைய பதில் எப்படியோ நமக்கு வந்து சேரும், அவ்வளவு தான். யார் மூலமாவோ எப்படியோ நமக்கு பதில் நேரடியாக நமக்கு சொல்ல மாட்டோம், யாருக்கிட்டயோ சொல்லிவிட நமக்கு அந்த பதில் வரலாம். சத்தியம் ஹரி அப்படிதான் விளையாடும். அந்த மாதிரி இந்த சௌரகாதிஷிகள் சூத பௌராணிகளிடத்துல பதில் கேட்டுட்டார். உடனே பரமஹத்தோ அவர் செய்ய கூப்பிட்டார், தன் சத்குருநாதனை தியானம் என்றார். நிகம கல்பதரு சரிதம் பலம் சுகம் காதம் மிருதிரவசம் யுதம் விபத பாகவதம் ரசமாலயம் பூரவோ ரசிகா புவிபாவுகாஹ நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். இந்த ஸ்லோகத்துல பாகவதுடைய இன்னொரு பெயர் வருது, நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேது. நாராயண ஸ்மரணம் பண்ணி, நர நாராயணருடைய ஸ்மரணம் பண்ணி, நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் நரம் ச ஏவ நரோத்தமம், நரம் நாராயண பகவான் அதை சொல்றா, பஜ்ரிகாசம நாராயண சொல்ற, நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேது. சரஸ்வதி தேவியை தியானிச்சென்று வாக்தேவி தானே, அதுதானே அந்த வாக்கு பிரவாசமா வரணும். இந்த வாக்தேவி அனுகிரகத்தோட வேதவியாச ஸ்மரணத்தோட ஜெயம்னு சொல்லும்படியான பாகவத் சொல்லணும். பாகவத் இன்னொரு பேர் ஜெயம், ஜெயம் முதீரயேது ஜெயமா, இதுக்குதான் அதுக்கு ஜெயம்னு பேர்னா, இதை கேட்டாருன்னா சங்காரத்தை ஜெயிச்சிருவோம், அதனால ஜெயம்னு பேர். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேது ஜெயம். எல்லாத்திலையும் ஒரு ஜெயம்னா பாகம், பக்தியில ஜெயிச்சுள்ளான், சரீரத்தை ஜெயிக்கலாம், வியாதியை ஜெயிக்கலாம், சாபத்தை ஜெயிக்கலாம், யமதர்மராஜாவையே ஜெயிக்கலாம், பிராரம்ப கர்மாவை ஜெயிக்கலாம், எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கிறக்கிறதுனால இதுக்கு ஜெயம் ஒரு திருநாம். பாகவதத்தில் இன்னொரு திருநாம் ஜெயம். ஜெயம் உதீரையே ஆச்சரியமானது இந்த ஜெயம் சொல்லும்படியான ஸ்ரீமத் பாகவதம் அதி விசேஷமான பாகவத் ஏண்டா விசேஷம் என் குருநாதன் சொன்னார் அதனால விசேஷம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகம் காமதம் மிருதரசம் யுதம் நிகம கல்பதரோர் கலிதம். ஆச்சரியமான வேதம்ன்ற மரத்திலிருந்து விழுந்த ஒரு பழம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகம் கா அமிர்த கிரவசம் யுதம் சுகபிரம்மன்ற ஒரு கிளி கொத்தி போட்ட ஒரு பழம். சொல்றதுன்னா சுகபிரம்மத்தை கிளி 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 சொல்லிட்டு இருக்கும். என்ன நமக்கு ஒன்றும் புரியுமா? எல்லாரும் சொல்லிட்டு கிளி 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 கிளி. ஒரு கிளிக்கு பிறந்தவர் தான் சுகபிரம்மம். ஒரு கிளிக்கு பிறந்தார் சுகம் அப்படின்னா ஒரு கிளி. வேதவியாசருடைய குழந்தைகள் தான் திருதராஷ்டிரன் பாண்டு மகாராஜா ருத்ரன் எல்லாம். அவன் வேதவியாசருக்கு திருப்தி இல்லையா? சத்புத்திரன் வேணும் லோகத்துக்கு ஹிதம் சொல்லும்படியான ஒரு குழந்தை வேணும். பிரம்ம ஜானியா வேணும். லோகம் முழுக்க அவன் அப்படியே பேசிட்டே இருக்கணும். எது வேலையும் பற்றியது அந்த மாதிரி கூட இருக்கக்கூடாது. என்ன மாதிரி கூட இருக்கக்கூடாது. அப்படி இருக்கணும். ஸ்வயம் ஹரிஸ்வரூபனா இருக்கும் குழந்தைன்னா அப்படி இருக்கணும். அப்படின்னு சொல்லும்படியான ஒரு பிள்ளை வேணும்னு ரொம்ப ஏங்கினாராம் வேதவியாசர். அப்ப நாரத பயிற்சி சொன்னா போய் மேருமலை அடிவாரத்தை போய் தபசு பண்ணுங்கன்னு. உடனே ஆச்சரியமா வேதவியாசர் பல வருஷங்கள் தபசு பண்ணிட்டு இருக்க சத்புத்திரன் வேதவியாசர் வரைக்கும் சத்புத்திரன் தபசு பண்றா. நல்ல குழந்தை வேணும், நல்ல குழந்தை வேணும், நல்ல குழந்தை வேணும், சத்புத்திரன் வேணும், பிரம்மஜானி. இது மாதிரி பிரம்மஞானி வேணும்னு தபசு பண்ணக்கூடிய ஒரு தம்பதிகளை பார்க்க முடியாது இல்லைன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்கா. பிரம்மஞானி வேணும்னு ஏன்னா இப்படி இருக்கணும், அழகா இருக்கணும், புத்திசாலி என்னமோ சொல்ற பிரம்மஜானி வேணும். ஒரு குலத்துல ஒரு பிரம்மஜானி வந்து நான் எவ்வளவு சந்தோஷமா அனுபவிச்சு வாழ்ந்தது பிரம்மஜானி. அந்த மாதிரி பிரம்மஜானி வாழும் அப்படின்னு ஒரு தபசு மனுஷன் நிறைய நாள் பல வருஷமே தபசு பண்ணிட்டு இருக்கா. இந்திரன் பார்த்தா பயந்து போயிட்டான். அச்சுச்சோ இவர் எங்கேயாவது நம்ம லோகத்தை வந்துருவாரோ அப்படின்னு பயணம். உடனே ஆச்சரியமா ஒரு அப்சர ஸ்திரீயை அனுப்பினான். ஆச்சரியமா ஒரு அப்சர ஸ்திரீ அவள் பார்த்தா எப்படி மயக்கிறது இல்ல. கடத்துல ஒரு பஞ்சவர்ண கிளி ரூபத்தை எடுத்துருந்தான். பஞ்சவர்ண கிளி அஞ்சு வர்ணம் இருந்தது பஞ்சவர்ண கிளின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பஞ்சவர்ண கிளி ரூபத்திலிருந்து பக்கத்துல டி கத்திட்டு டி சுத்திட்டு வந்தான் வேதவியாசர் பக்கத்துல. உடனே வேதவியாசர் எதுவோ மனிதர்கள் கண்ணை திறந்து பாரு எதிர்ச்சையா பகவத் சங்கர் கண்ணை திறந்து பாத்துட்டான். கிளி ரொம்ப அழகா இருந்தது ஸ்திரீ கிளி ஜோ அப்படின்னு மயங்கினார். அவனே தானும் ஒரு கிளி மாதிரி ஹிரதயத்தை பாவிச்சுட்டான். அந்த பஞ்சவர்ண கிளியை பார்த்தா மோகிச்சு போனா அவள் வேத நழுவி நழுவினது ஆச்சரியமா ஒரு கட்டை அது விழுந்தது. அந்த கட்டையை கொண்டு போய் அப்படி அக்னியை பிரயோகம் பண்ணும்போது அந்த வேதஸ் அப்படியே குழந்தைய உற்பத்தியா அதுதான் சுக பிரம்ம மகரிஷி. ஒரு கிளி பெற்ற குழந்தை கிளியை பார்த்து சுக பிரம்மத்துடைய வேதஸ் நழுவி விழ அது ஒரு கட்டையில விழ அந்த கட்டை அப்படியே பத்திரமா இருந்தார். வேதஸ் என்ன பலமா இருக்கும் பாத்தீங்கன்னா தியானம் என்ன தப்போபலம் பாருங்க. அதை கொண்டு அக்னியில வைக்க அந்த அக்னியிலே அப்படியே அதை வந்துட்டு போறாங்க. கர்ப்பவாசி கிடையாது அயோனிஜர்னு சொல்லுவோம். அயோனிஜர்னா ஒரு தாயுடைய கர்ப்பம் இல்லாம தானா சம்பவிச்சவர் வைத்தியாழ்வார் பூதத்தாழ்வார் ஆண்டாள் சீதா இவரெல்லாம் அயோனிஜர்கள். அதாவது கர்ப்பவாசம் இல்லாம லோகத்தை உற்பத்தியானவர்கள் பல பேர் மருந்து. அந்த மாதிரி சுக பிரம்ம மகரிஷி சுகம்னா கிளி. அவர் கிளி மறிச்சதுனால வந்ததுனால அந்த குழந்தைக்கு சுகம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சுட்டார். அந்த சுகந்த ஒரு கிளி கொத்தி போட்ட ஒரு பழம்தான் ஸ்ரீமத் பாகவதம். திகம கல்பதர் ஒரு கலிதம் பலம் சுகமுகா அமிர்த தர சங்கீதம் அமிருத தர சங்கீதம் அமிர்தம் நிரம்பி இருக்க அடா அமிர்தம்னா ஹரிகதா அமிர்தம். சாதாரண தேவர்கள் எல்லாம் குடிச்ச திருப்பார்க்கல கடைஞ்சி சண்டை போட்டு தன்வந்திரி எல்லாம் வந்து மோகினி வந்து மயக்கி கொடுத்த அமிர்தம் இல்லையா? அது எதிராஸ்கம் நான் ஹரிகதா அமிர்தம் அதுதான் அப்படியே அவாதான் இருக்கு. ஒரு தடவை அமிர்த சாப்பிட்டு பராதமாக பட்டம் தானா அடங்கிடும் அங்கதான் வேண்டாம் அப்படின்னு. ஒரு தடவை அமிர்த சாப்பிட்டு நேர சொர்க்கலோகம் போகணும். ரம்பா மேனகா ஊருக்கு ஆறு வாயிருக்கும் வாழ்ந்துருக்கும். சரி சரி டைம் ஆயிடுச்சு கீழே போகணும். அங்கே இருந்து ஒரு தொழில் மசீனே புண்ணிய மத்திய ரோகே விசந்தி கீழே விழும்போது தான் பொதுவாகி ஏமாந்து போயிட்டோம். இன்னும் மறந்து அமிர்தம் வேண்டாம் ஒரு புத்தி வரும். சரி சங்க அங்கே போனவர் தான் புத்தி வருது. கீழே நல்லா இருந்தது கஷ்டமோ நஷ்டமோ உடம்பெல்லாம் குஷ்டரோகம் வந்தாலும் இங்கே சுகமா இருந்தது. இங்கே போய் தலைகையே விழுந்தோவே கதர்தான். ശരി ഞാൻ പതാകാട് പറ്റാം. അമൃതത്തിൽ ഒരു സുഖമില്ല, ഇന്നമുഖം ഒന്നുമില്ല, സുഖമില്ല. ഹരികഥാമൃത, ഹരികഥാമൃത ചെറിയ സുഖമായിരിക്കുന്നു. ബാലം എത്ര കാത്തിരിക്കും തകട്ടോ ഇല്ലേ.